परमर्षिभ्यां हरिः ॐ। अन्तरायतिमिरोपशान्तये शान्तपावनम् अचिन्त्यवैभवम् तं नरं वपुषि कुञ्जरं मुखे मन्महे किमपि तुन्दिलं महः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। यस्यान्तन्नादिमध्यं न हि करचरणं नाम गोत्रं न सूत्रं नो जातिर्नैव वर्णा न भवति पुरुषो न नपुंसं न च स्त्री नाकारं नो विकारं न हि जनिमरणं नास्ति पुण्यं न पापं तत्त्वं नो तत्त्वमेकं सहजसमरसं सद्गुरुं तं नमामि। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। मौनव्याख्याप्रकटितपरब्रह्मतत्त्वं युवानं वर्षिष्ठान्ते वसदृषिगणैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रम् आनन्दमूर्तिं स्वात्मा रामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीडें वेदान्तार्थविभासकाय यतये शान्ताय सन्न्यासिने नानावादिनगेन्द्रसङ्घपवये योगीन्द्रवन्द्याय च मोहध्वान्तदिवाकराय भगवत्पादाभिधां बिभ्रते तस्मै भाष्यकृते नमोऽस्तु सततं पूर्णाय बोधात्मने अपारसच्चित्सुखवारिराशेः यस्योर्मिमात्रं भुवनं समस्तं गुहाहितं तं रमणं गभीरं चिन्ताविहीनं हृदि चिन्तयामि। देहं मृण्मयवज्जडात्मकमहं बुद्धिर्न तस्यास्त्यतो नाहं तत्तदभावसुप्तिसमये सिद्धात्मसद्भावतहं कोऽहं भावयुतः कुतो वरधिया दृष्ट्वात्मनिष्ठात्मनां सोऽहं स्फूर्तितया अरुणाचलशिवः पूर्णो विभाति स्वयम् करुणापूर्णसुधाब्धे कबळितघनविश्वरूप किरणावल्या अरुणाचलपरमात्मन् अरुणो भवं चित्तकञ्जसुविकासाय त्वयि अरुणाचलसर्वं भूत्वा स्थित्वा प्रलीनमेतच्छित्रं हृद्यहमित्यात्मतया नृत्यसि भोः ते वदन्ती हृदयं नाम अहमिति कुत आयातीत्यन्विष्यान्तः प्रविष्टयात्यमलधियाम् अवगम्य स्वं रूपं शाम्यत्यरुणाचलत्वेन दीवाब्धौ त्यक्त्वा विषयं बाह्यं रुद्धप्राणेन रुद्धमनसान्तस्त्वां ध्यायन् पश्यति योगी दीधितिम् अरुणाचलत्वैमहीयं ते त्वय्यर्पितमनसा त्वां पश्यन् सर्वं तवाकृतितया सततं भजते अनन्यप्रीत्या स जयत्यरुणाचलत्वयि सुखे मग्नः। हृदयकुहरमध्ये केवलं ब्रह्ममात्रं ह्यहमहमिति साक्षात् आत्मरूपेण भाति हृदि विषमनसा स्वं चिन्वतामज्जता वाम् पवनचलनरोधाद् आत्मनिष्ठो भवत्वं यस्माज्जातं जगत्सर्वं यस्मिन्नेव प्रलीयते ஏனேதம் தார்யதே சைவ தஸ்மை ஞானாத்மனே நமஹம். ப்ரஜ்ஞானாம் சுப்ரதானைஹி ஸ்திரசரணிகரவ்யாபிபிர்வ்யாப்யலோகான் புக்த்வா போகான் ஸ்தவிஷ்டான் புனரபி திஷணோத்பாசிதான் காமஜன்யான் பீத்வா சர்வான் விசேஷான் ஸ்வபிதி மதுரபுங் மாயையா போஜயின்னஹம். மாயா சங்க்யா துரியம் பரம் அமிர்தம் அஜம் ப்ரஹ்ம யத்தன்னதோஸ்மி. ஆவர்த்தபுர்யாம் ஜனிதம் ப்ரபத்யே பாண்டீஷதேசே விஹிருதம் ப்ரபத்யே ஷோணாச்சலப்ரஸ்தசரம் ப்ரபத்யே பிக்ஷும் தபக்லேஷசஹம் ப்ரபத்யே. ஆப்ரம்மகீடாந்தசமம் ப்ரபத்யே ஜிதாரிஷட்வர்க்கமஹம் ப்ரபத்யே. ஸர்வஜ்ஞதாசாரபிருதம் ப்ரபத்யே நிஸ்ஸீமகாருண்யநிதிம் ப்ரபத்யே. அஸ்மாத் ப்ரபஞ்சாத் அதிகம் ப்ரபத்யே விஸ்வாதிகோக்தேர் விஷயம் ப்ரபத்யே. காலக்ரஹக்ராஹபயாபனுத்யை க்ருதாந்த சிக்ஷாக்ருதினம் ப்ரபத்யே. வினேதுமார்த்திம் விஷயாத்வஜன்யாம் விஜ்ஞானமூர்த்திம் தததம் ப்ரபத்யே. கந்தர்ப்பதர்ப்பஜ்வரவாரணாய காமாரிலீலாவதரம் ப்ரபத்யே. ஆஜன்மவர்ணிவ்ரதினம் ப்ரபத்யே குண்டீபிருதம் தண்டதரம் ப்ரபத்யே. ப்ரஹ்மாசனத்யானரதம் ப்ரபத்யே ப்ரஹ்மாத்மபூயம் யதினம் ப்ரபத்யே. ஹரம் ப்ரபத்யே விசரம் ப்ரபத்யே ஸ்வதந்த்ரதாயாஹ சதனம் ப்ரபத்யே. அமேய சாமர்த்யவஹம் ப்ரபத்யே விசுத்த விஜ்ஞானிவரம் ப்ரபத்யே. தௌர்பாக்யதாபத்ரய கர்மமோஹ சந்தாபஹந்தாரமஹம் ப்ரபத்யே. யதார்த்த சங்கல்பம் அபேத பாபம் அவாப்த காமம் விசுச்சம் ப்ரபத்யே. மனப்பிரசாதம் பஜதாம் ததானம் முக்தஸ்மிதோல்லாசி முகம் ப்ரபத்யே. வ்யதாமசேஷாம் வ்யபநீயமோத ப்ரதேன நாம்னா ரமணம் ப்ரபத்யே. சிவம் ப்ரபத்யே சிவதம் ப்ரபத்யே குரும் ப்ரபத்யே குணினம் ப்ரபத்யே. மதீய ஹ்ருத்பத்மஜுஷம் ப்ரபத்யே சரண்யமீஷம் சரணம் ப்ரபத்யே. காணும் தனை விட்டு தான் கடவுளை காணல், காணும் மனோமயமாம் காட்சி தனை, காணுமவன் தான் கடவுள் கண்டானாம், தன் முதலை தான் முதல் போய் தான் கடவுள் அன்றி இலதால். ஒரு பாடல்லையும் முடிவு வந்து மகா வாக்கிய உபதேசமாகவே இருக்கும். முதல்ல தொடங்கினா உணர் உள்ளே, அப்புறம் இரண்டாவது பாடல்ல பார்த்தீங்கன்னா மரணபயம் மிக்குளவம் மக்கள் அரணாக மரணபவமில்லா மகேசன் சரணமே சார்வர் தம் சார்வுடு தாம் சாவுற்றார் சாவெண்ணம் சார்வரோ சாவாதவர் நித்தர். இந்த சாவாதவர் நித்தர் அப்படி எல்லா பாடலும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த லாஸ்ட் லைன் லாஸ்ட் வேர்டு பகவான் போடுறது இருக்கேன், அது அடுத்தது நாம் உலகம் காண்டலாம் என்பதில் அத்தனையும் தானாம் அவன், மும்முதலை எம்மதமும் முற்கொள்ளும் என்பதில் தன்னிலையில் நிற்றல் தலையாகும், உலகு மெய்ப்பொய் தோற்றம் அதில் அந்நிலை எல்லார்க்கும் ஒப்பாம், தன்னை ஓர்ந்து ஒன்று இரண்டு தான் அற்று நான் அற்ற அந்நிலை எல்லாருக்கும் ஒப்பாம். கண்ணதுதான் அந்தமில்லா கண்ணாமே, இப்படி எல்லா பாட்டும் முடிவு வந்து தீர்ப்பு மகாவாக்கியோபதேசம் மாதிரி. அந்த மாதிரி கடந்த பாடல், இதுக்கு முன்னாடி நாம பார்த்த ஸ்லோகம் இருக்கு, அது வந்து தான் கடவுள் அன்றி இலதால். ஈஸ்வரனிலேந்து அந்நியமா நான் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. அத்வைதம்னா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறான்னா, நான் ஈஸ்வரன் ஆயிடுறேன்னு நினைச்சுக்கிறான். என்னிலேந்து அந்நியமா ஒரு ஈஸ்வரன் கிடையாதுன்னு நினைச்சுக்கிறான். அத்வைதம் என்னன்னாக்கா, ஈஸ்வரன்லேருந்து அந்நியமா ஒரு நான் கிடையாதுங்கிறது தான் அத்வைதம். அந்த நான்கிற வியக்தி, இண்டிவிஜுவாலிட்டி அது இருக்கு, அது ஈஸ்வரன் கிட்டேந்து தோன்றி ஈஸ்வரன் கிட்டையே நின்று ஈஸ்வரன் கிட்டையே லயமாகிறது. வேதாந்தத்தில் நிறைய டேப்லெட்ஸ் உண்டு, மாத்திரை போட்டுக்கிற மாதிரி சின்ன சின்ன டேப்லெட் ஃபார்மில் சில சூத்திரங்கள் உண்டு. நமக்கு மனனம் பண்ணுறதுக்காக நம்ம இப்போவே பிரவச்சனம் கேட்குற போது ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடச்சா அந்த பாயிண்ட்டை மாத்திரை மார்க் பண்ணி வச்சுப்போமே, அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் டு பாண்டர். அதில் ஒரு பாயிண்ட் என்னன்னாக்கா, உதித்து நின்று அடங்கிறது. எதில் எல்லாம் உதிக்கிறதோ, எதில் எல்லாம் நிற்கிறதோ, எதில் எல்லாம் லயமாகிறதோ, அது பிரம்மம். அது வேதம் வந்து விஸ்தாரமாக இதை உபனிஷத் சொல்றது. யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தியபிசம்விசந்தி தத் விஜிஜாசஸ்வா அப்படிங்கிறது. அதை தெரிஞ்சுக்க விரும்பு. அது சூத்திரமா இருக்கிற போது ஜென்மாத்யஸ்ய யதஹா அப்படின்னு முடிஞ்சிடுச்சு. எதுல எல்லாம் தோன்றி, எதுல எல்லாம் நின்று, எதுல எல்லாம் லயமாகிறதோ, பிரபஞ்சம் எதுல தோன்றது, சயின்டிபிக் க்வெஸ்டின் இல்லை. சயின்ஸ் வந்து ஆப்ஜெக்டிவ். சயின்ஸில் வந்து ஹவு, வை எல்லாம் கேட்கலாம், எப்படி, என்னத்தினால அப்படி கேட்கலாம். வேதாந்தத்தில் ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கு, டு ஹூம். ஹவு வை எல்லாம் கேட்கக்கூடாது. யாருக்கு சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ணுறது, உலகம் எப்படி வந்தது அப்படின்னு, யார் சிருஷ்டி பண்ணினா, இந்த ஒரு சின்ன ஒரு ஷிஃப்ட் புரியலைனாக்கா மண்டையில் மாட்டின்னு முழிப்போம். பச்சையம்மன் கோவிலில் போனால், இங்கே எல்லோரும் போயிருக்கலோ தெரியாது, நிறைய பேர் திருவண்ணாமலைக்கே புதுசாக இருக்கலாம். பிரதட்சிணம் பண்ணி வரபோது அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு முன்னாடி உள்ள பச்சையம்மன் கோவில்னு ஒரு சந்நிதி இருக்கு. இந்த ஊருக்கு ரொம்ப முக்கியமான சந்நிதி அருணாச்சலேஸ்வரர் கோவில். எப்படியோ அடியண்ணாமலை கோவில், இன்னைக்கு வந்து அங்கே கும்பாபிஷேகம் நடக்கிறது, அடியண்ணாமலை கோவில் எப்படியோ அந்த மாதிரியே ரொம்ப முக்கியமான சில சந்நிதிகளில் ஒன்று பச்சையம்மன் கோவில், பவிழக்குன்று பிரவாளகிரிநாதர். அது பகவான் அங்கெல்லாம் இருந்திருக்காருங்கிறது ஒரு விஷயம். அருணாச்சல ஸ்தல புராணத்திலேயே அம்பாள் வந்து காசியில் அன்னபூர்ணேஸ்வரியாக இருந்து காஞ்சியில் வந்து காமாட்சியாக தபஸ் பண்ணி திருவண்ணாமலையில் வந்து கௌதமர்கிட்டேந்து உபதேசம் வாங்கின்ற இடம் அந்த பச்சையம்மன் சந்நிதி, அந்த கோவில். அதனால் அது ரொம்ப முக்கியமான இடம். யோக சாதனைகள்லாம் பண்ணுறவாளுக்கு மனோமண்டலத்தில் ஏதாவது தடையெல்லாம் ஏற்பட்டு, கான்ஃப்ளிக்ட்லாம் ஏற்பட்டு, நிறைய பேருக்கு அத்தியாத்மத்துக்கும் பைத்தியத்துக்கும் சின்ன ஷிஃப்ட் தான் உண்டு. இந்த பக்கம் தாண்டினா பைத்தியம் ஆயிடுவேள், அந்த பக்கம் தாண்டினா ஞானி ஆயிடுவேள். அதனால எப்ப வேணா அந்த பக்கம் தாண்டி விடலாம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஞானி யோகின்னு நினைச்சுப்போம், சடனா பார்த்தா பைத்தியமா மண்டே பிச்சுன்னு ஓடுற நிலையில வந்துடுவோம். அதனால திருவண்ணாமலையில எல்லாரும் உண்டு. எவ்வளவு ஞானிகள் உண்டு, அவ்வளவு பைத்தியம் உண்டு, எல்லாரும் உண்டு. திருடர்கள் உண்டு, மனசு எல்லா விதத்திலையும் பிரபலமா இருக்கும் இந்த சந்நிதியில. நம்ம பழைய பிரசிடென்ட் சுவாமிஜி சுந்தரண்ணாவோட அப்பா, அவர் சொல்லுவார், இது ரொம்ப நல்ல ஊருப்பா அப்படிம்பார். அப்படின்னாக்கா அது வேற அர்த்தம். அதுக்கு எல்லா விதத்திலையும் அத்தியாத்மம்னா அத்தியாத்மம், கஷ்டம்னா கஷ்டம், எல்லாம் எங்கே ஸ்பிரிச்சுவல்னாக்கா இட்ஸ் அ ஹைலி வைப்ரண்ட் பிளேஸ். அதனால எல்லாம் இருக்கும். பாடாபடுத்தி எடுத்துடும், நீ சௌக்கியமாக இருக்க முடியாது, போட்டு வரத்து எடுத்துவிடும். என்ன நெருப்பு இல்லையோ, நெருப்புக்கிட்ட இருந்தால் சுட்டுக்கலாம், நெருப்புக்கிட்ட இருந்தால் நெருப்பு காயலாம், நெருப்பு ஆராதனை பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். நெருப்பை நாம் எப்படி உபயோகப்படுத்துகிறோங்கிற மாதிரி இருக்கும். அதனால அந்த மாதிரி மனோ வைகல்யங்களுக்கு எல்லாமே பகவான் இருக்கிற காலத்திலேயே சில பேரையெல்லாம் பகவான் வந்து பச்சைமன் கோயிலில் போய் கொஞ்ச நாள் இருக்க சொல்லியிருக்கான். தாயார் சந்நிதியில் அந்த இடத்துல போய் கொஞ்சம் அனுஷ்டானத்துக்காக சில பேருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு பகவான். எதுக்கு பச்சைமன் கோயில் சொல்லின்னு வந்தேன்? எப்படி அப்படி விட்டு போயிடுறது? பச்சையம்மன் கோவில், பிரபாலகிரிநாதர் கோவில், இந்த கோவில்கள்லாம் அருணாச்சலத்தில் ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லின்னு வந்தேன். சொல்றது ஒன்றும் கேட்கறது இல்லை. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பகவான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லின்னு வந்தேன். அது அந்த இடத்துக்கு இருக்கிற விசேஷம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தை சொல்கிறதுக்காக அந்த இடத்த சொன்னேன். ஏதோ ஒரு இன்சு சயின்ஸ் படி வை அண்ட் ஹவு. ஸ்பிரிச்சுவலி ஒரு க்வெஸ்டின் தான் இருக்கு, டு ஹூம் அப்படின்னு சொல்லின்னு வந்தேன் இல்லையா. ஆனால் அப்போ இது எதுக்குன்னு தெரியலை. யாருக்கு வருதுங்கிறது தான் கேள்வியே தவிர, அப்ஜெக்டிவா அனலைஸ் பண்ணினா சயின்ஸ்ல பூரா எல்லாம் அப்ஜெக்டிவ் தான். அத்தியாத்மத்தில் பூரா யாருக்குங்கிறது தான் கேள்வி. யாருக்கு இந்த அனுபவம் எல்லாம் வருது அப்படிங்கிறது தான் அத்தியாத்மத்தில் ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த அனுபவங்கள்லாம் யாருக்கு வருது? இந்த பிரபஞ்சம் எங்க தோன்றது? பிரபஞ்சம் எங்க நிக்கிறது? பிரபஞ்சம் எங்க லயமாகிறது? ஜென்மாத்யஸ்ய யதஹா அப்படின்னு. ஜென்மா ஆதி அஸ்ய யதஹா, எதில தோன்றி எதில நின்று எதில லயமாகிறது, அது ஒரு சூத்திரம். அதனால வெளியில ஆப்ஜெக்டிவா தேடுறவாளுக்கு மண்டையில் மாட்டின்னு முடிச்சு விடுவோம் சொன்னேன். அந்த மண்டைன்னு வந்தப்போ தான் பச்சையம்மன் கோவில் வந்தது. பச்சையம்மன் கோவிலில் போய் பார்த்தேன்னா வாசலில் நிறைய இந்த கருப்பண்ண சுவாமி, இந்த தேவதைகள்லாம் உண்டோ இல்லையோ, அவள்லாம் உட்காந்துருப்பா. இந்த ஊர் காவல் தெய்வங்கள், அவள் கையில் ஒரு கத்தியும் மண்டையை அறுத்து கையில் வச்சுட்டு இருப்பான். அது வேடிக்கையாக பகவான் சொல்லுமா, இந்த சந்நிதி விசேஷத்துக்கு போகணும்னா மண்டையை அறுத்துட்டு உள்ளே போ அப்படின்னு.
அப்படின்னா இந்த மூளை இருக்கே வேண்டாத கேள்வி கேட்டுட்டே இருக்கும். நம்ம ரொம்ப சீரியஸாக இன்க்விசிட்டிவாக கேட்குறோம் நாம் நினச்சின்னு இருப்போம், ஆனால் அது ஷியர் டைம் வேஸ்ட்டு தான். அந்த சத்தியத்தோட பக்கம் போகாமல் சர்ஃபஸில் இருந்தே கேள்வி கேட்டுட்டே இருப்போம், உண்மையோட பக்கத்துக்கு போகவே மாட்டோம். அங்கே தான் சொன்னேன், மூளை வந்து பிரெயினை வந்து எவ்வளவு உபயோகப்படுத்தணும், எங்க நிறுத்தணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கலையானால் இந்த சொன்ன மாதிரி பைத்தியமா கூட போயிடலாம். பைத்தியமா போகலாங்கிறத எனக்கு ஒரு கதையை நான் உள்ள வச்சுருக்கேன், அதை சொன்னா தான் இப்ப சரியாகும். அப்பதான் உள்ளது நாற்பது பிரவேசமே பண்ண முடியும் எனக்கு. ஒரு ரெண்டு வாட்டி முன்னாடி இருந்த மவுண்டன் பாத்துல இந்த கதை வந்திருந்தது. ஸ்ரீனிவாச ராவுன்னு ஒரு டிவோட்டி, ஒரு பக்தர், அவரோட கதை. சில பேர்லாம் படிச்சிருப்பேள். இந்த ஸ்ரீனிவாச ராவுன்னு ஒரு பக்தரோட கதை அதில் வந்திருக்கு. அவர் இங்கிலாந்துல எல்லாம் போய் படித்து ஆக்ஸ்போர்டில் எல்லாம் படித்தவர், வக்கீலுக்கு படிச்சுட்டு வந்தவர், பெரிய பாரிஸ்டராக வந்த யங் ஏஜில் மட்ராஸில் ஒரு லேடி அவரோட ஆத்துக்கு ஒரு நாளைக்கு சாயங்காலம் வந்தா. ஒரு அம்மா, எனக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணோம் அப்படின்னு. என்ன கேஸ் ஃபைல் பண்ணோம்? இவர் வேற துரு துருன்னு இருக்கார், இப்போ தான் வக்கீலாக இருக்கார். என்ன கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னாக்கா, ரமணாசிரமத்துக்கு எதிராக ஒரு கோர்ட் கேஸ் போடணும். ரமணாசிரமத்துக்கு ரமணாசிரமம்னு அவர் கேட்டதே கிடையாது. ரமணரை பற்றியோ பகவானை பற்றியோ தெரியாது. ரமணாசிரமத்துக்கு எதிரே என்ன கோர்ட் கேஸ் ஃபைல் பண்ணி? இல்லை, நான் நிறைய வருஷமாக அங்கே இருக்கிற டிவோட்டி, ஒரு பக்தே, இப்போ வந்து ஆசிரமத்தில் இருக்கிறவா என்ன ஆசிரமத்தில் நுழையக்கூடாதுன்னு சொல்லிவிட்டா, அதனால் ஆசிரமத்துக்கு எதிராக எனக்கு ஒரு கேஸ் போடணும் அப்படின்னு. இவருக்கு பூர்வாபரம் வந்து புரியலை. இந்த அம்மா பார்த்தா நல்லா டீசெண்டாக வந்து எல்லாம் பேசி கேஸ் ஏதோ சீரியஸாக ஏதோ இஷ்யூவாக இருக்குன்னு நினச்சிட்டு, இவர் சொன்னார், நீ முதல்ல எல்லாம் எழுதி கொடு, நான் ரமணாசிரமங்கிற இடத்துக்கு போய் பார்த்து அங்கே யார் இருக்காளோ அவகிட்ட கேள்வி கேட்டு அதை பற்றி பேசின பிறகு அப்புறம் நான் கேஸ் எடுத்துக்கணுமா வேண்டாமா யோசிக்கிறேன் அப்படின்னு. சரின்னு இந்த அம்மாவே அரேஞ்ச் பண்ணி ட்ரெயினில் வந்து திருவண்ணாமலையில் வந்து இறங்கி ஜட்கா வண்டியில் ஆசிரமம் வாசல் இறங்கி, இந்த அம்மா சொன்னால் நான் வாசலையே நிற்கிறேன், நீ உள்ளே போயிட்டு வா. சரி, இந்த வக்கீலாக இருக்காரோ இல்லையோ, இவர் நேராக உள்ளே போனார். உள்ளே போய் இந்த மாதிரி ரங்கநாயகி அம்மாள் கேஸ் போட்டிருக்கா ஆசிரமத்துக்கு எதிராக, அந்த கேஸ் விஷயமாக நான் வந்திருக்கேன், எனக்கு உங்ககிட்ட இதெல்லாம் பேசணும்னு உள்ளே நுழைஞ்ச உடனே பகவான் வந்து கூப்பிட்டு முன்னாடி தன்னோட கட்டல் முன்னாடி இங்கே உட்காரு அப்படின்னு இருக்கார். இவர் வந்து உட்காந்துட்டார். அதுக்குள்ள டாக்டர் யாரோ அங்கே இருந்தவா இவர்கிட்ட வந்து, என்ன விஷயமா வந்திருக்கேன்? இல்லை, ரங்கநாயகி அம்மாள்னு ஒரு அம்மா வந்து மெட்ராஸில் வந்து சென்னையில் வந்து ஆசிரமத்துக்கு எதிராக கேஸ் போடுறதுக்கு என்கிட்ட கொடுத்துருக்கா. ஐயோ, அது பைத்தியம்னா அப்படின்னு அந்த அம்மா பைத்தியம். இவர் சொன்னா, இல்லை இல்லை, அந்த அம்மா பைத்தியம் மாதிரி எல்லாம் இல்லை, நீங்கள் டாக்டருங்கிற சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா பைத்தியம்னு, அவளை போய் பாருங்க வாசலில் நிற்கிறாளேங்க. அப்போ பகவான் கேட்டாரா அங்கேருந்து, என்ன விஷயம்? இல்லை, இவர் அந்த ரங்கநாயகி அம்மாள் விஷயமா வந்திருக்கார், ஏதோ கேஸ் போட போகிறாளாம். இப்போ பகவான் சிரிச்சுட்டு தான், விஷமமாக சிரிச்சுட்டு, தோ அங்கே உட்காந்துட்டு இருப்பாளே அந்த அம்மா தானே அப்படின்னு ஒரு இடத்த காட்டி கேட்டாராம். இவர் புரியலை. அப்புறம் இவர்கிட்ட சொன்னார், அப்புறம் பார்த்துப்போம் போ அப்படின்னு உள்ளே போய் சாப்பிடுன்னு அவரை ரொம்ப ரூம் எல்லாம் கொடுத்து குளிக்கிறதுக்கெல்லாம் வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு அவருக்கு ரொம்ப பகவான் சந்நிதியில் ரொம்ப பிரியமாயிடுத்து, சந்தோஷம் ஆயிடுத்து. சாப்பிடணும். அப்புறம் இவர் கிளம்ப மெட்ராஸ் கிளம்ப நிற்கிறார், ஏதோ என்கொயர் பண்ணார். பகவான் வந்து சொல்லியிருக்கு அதுக்கு முன்னாடி, அந்த அம்மா எங்கன்னு கேட்குறது பகவான். அப்போ இவர் சொன்னார், கேட்லேயே நிற்பாட்டிகிட்டு வந்திருக்கேன் அந்த அம்மாவை, நான் கூப்பிடுறேன்னு உள்ளே வர சொல்லு. அதுக்கு முன்னாடி பகவான் கேட்டுக்கிறது, அங்கேயே இருப்பாளோ இல்லையோ அப்படின்னு, அங்கே நிறுத்திட்டு வந்திருக்கேன்னு அங்கேயே நிற்கிறாளோ இருப்பாளோ இல்லையோ அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்படிதான் நினைக்கிறேன். கூட்டின் அழைச்சின்னு வேணும். அங்கே போனால் கொடையோட கண்ணாடியோட நிறுத்திட்டு வந்திருக்கார். மழை இல்லை, அந்த கொடையோடய நின்றுட்டுருக்காள். அங்கே இவர் போய் உள்ளே அழைச்சின்னு இருந்தார். அழைச்சின்னு வந்தோடனே வர வழியெல்லாம் கேஸ் போடணும் அப்படி இப்படின்னு பேசின்னு வந்தவா பகவான் சன்னியில் வந்து கொடையெல்லாம் விட்டு எறிஞ்சு பகவானே அப்படின்னு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஒவ்வொன்று அழாரும். இவருக்கு பார்த்த உடனே புரிஞ்சுன்னு விட்டார், கொஞ்சம் ஏதோ மென்டல் ப்ராப்ளம் இருக்குது போல் இருக்கு. இது நம்பி ஆக்ஸ்போர்டில் படிச்சுட்டு வந்தவர், சைக்காட்ரியெல்லாம் படிச்சுட்டு வந்தவர், இந்த பைத்தியத்தை ஐடென்டிஃபை பண்ண. பைத்தியம் ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக இருக்கும். சில பைத்தியங்கள் இருக்கே சைக்காட்ரிஸ்ட்டே ஏமாற்றி விட்டுவிடும். ஏன்னாக்கா அவகிட்ட போகிற போது சைக்காட்ரிஸ்ட்டுக்கு தோணும் இவாளை மாதிரி இன்டெலிஜெண்ட்டாக யாருமே கிடையாதுன்னு தோணும். ஏன்னா கான்சென்ட்ரேஷன் அவளுக்கு ரொம்ப அதிகம். அதனால் இன்டெலிஜெண்ட்டாக பிஹேவ் பண்ணோன்னா நம்மளை ஏமாற்றி விட்டுவிடுவாள். இவருக்கு தெரியலை. அதுக்கப்புறம் அதை பற்றி அதிகமாக பர்சியூ பண்ணாமல் பகவான் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு போகலாமே அப்படின்னு இருக்கு. இவர் வந்து டைனிங் ஹாலில், இந்த அந்த பக்கம் டைனிங் ஹால் இருக்கும் இல்லையோ, பழைய டைனிங் ஹாலில் தட்டி இந்த அந்த தட்டி இந்த பக்கமாக அவர் சாப்பிட உட்காந்துருக்கார். ஆசிரமத்தில் யாரோ வந்து பகவான் உங்களை கூப்பிடுறதுன்னு புதுசாக வந்தவாள்கிட்ட, வந்தவாளுக்கு பகவான் பக்கத்துலேயே இலை போடும். அந்த இலை பக்கத்துலேயே வந்து இவரை பகவான் பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டார். இங்கே வந்து உட்காந்துட்டோடனே இவருக்கு ஒரே பெருமை. சின்ன வயசு, பகவான் பக்கத்துலேயே சாப்பிட உட்கார வச்சுருக்கா, உட்காந்துட்டா ஒரே சந்தோஷம். நாங்கள் உட்காரலாமா அப்படின்னு கேட்குறார். பின்ன யாருக்கு இலை போட்டிருக்கு அப்படின்னு கேட்டாராம் பகவான். அப்படியே உட்காந்துட்டோடனே பகவான்கிட்ட கேள்வி கேட்கலாமோன்னு கேட்டிருக்கார். எது வேணா கேளு அப்படின்னு இருக்கார் பகவான். அப்போ இவர் கேட்குறார், சுவாமி வாஸ்தவமாக இந்த ரங்கநாயகி அம்மாளுக்கு பைத்தியமா அப்படின்னு கேட்டார். அப்போ பகவான் சொல்கிறார், இந்த திருவண்ணாமலையில் சில பேர் கால் பைத்தியமாக வருவா, அரை பைத்தியமாக திரும்ப போவா. சில பேர் அரை பைத்தியமாக வருவா, முழு பைத்தியமாக திரும்ப போவா. சில பேர் முழு பைத்தியமா வருவா, அவ என்ன ஆவாளோ தெரியாது அப்படின்னு பகவானே சொல்றது. அப்படின்னா எல்லா டைப்பும், அது ஆச்சரியம் பாருங்க. கிருபை கிரேஸ்ங்கிறது, அருள்ங்கிறது எப்படி வரும்னே சொல்ல முடியாது. இந்த இந்த சீனிவாசராவு பெரிய இன்டலெக்சுவல், அவருக்கு பகவான் கிட்ட வரத்துக்கு இது காரணம். அதுக்கப்புறம் அவரை பற்றி எல்லாம் அந்த நீங்கள் மவுண்டன் பாத் எடுத்து பார்த்தா தெரியும், அவருக்கு ஸ்பிரிச்சுவலி ஈ வாஸ் பெனிஃபிட்டட். ஆன்மீகமாக அவருக்கு ஒரு பிரயோஜன அனுபவம் ஏற்படுறது, அத்தியாத்ம ஞான மார்க்கத்தில் ஒரு ருச்சி ஏற்பட்டதாக அந்த கதை போட்டிருக்கு. எதுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் ஒரு பைத்தியம் போய் குரு கிட்ட கூட்டின்னு வருது. யார் குரு கிட்ட கூட்டின்னு வருவான்னு சொல்ல முடியாது. எந்த வழியில் நாம் ஈஸ்வரன்கிட்ட வருவோம்னே சொல்ல முடியாது. எந்த வழியில் நாம் குரு கிட்ட வருவோம், ஈஸ்வரன் கிட்ட வருவோம்னு சொல்ல முடியாது. எப்படி வேணால் யூ கேன் அரைவ். ஆனால் மைண்ட், மனசுங்கிறதே பைத்தியத்துக்கு ஒரு சினானிம். மனம் இருக்கானா நாம் பைத்தியம்தான். மனம் இருக்கும், மனசை ஆசிரியிக்கிறத, டிபெண்ட் பண்ணுறத, நம்ம மைண்ட் சொல்கிறத நம்பின்னு இருக்கிற வர நாம் பைத்தியம்தான். மைண்டை எவ்வளவு நாள் நாம் நம்புகிறோமோ யூ வில் ஃபால் பிலோ அவேர்னஸ். மைண்டை தாண்டி, மனசை தாண்டி போகிறது அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, திருஷ்யத்திலேருந்து திருக்குக்கு போகிறது. மைண்டுனா திருஷ்யம், எண்ண அலைகள், தாட்ஸ், அபிமானம், அகங்காரம் எல்லாம் மனசு. அந்த மனசு பூரா எங்க உதிக்கிறது? எங்கேயோ அடங்கிறது இல்லையா, சுஷுப்தியில. அடங்கினப்ப அப்பாடான சௌக்கியமா இருக்கு. அந்த மனசு தோயிற போது ஒரு சுகம் ஏற்படுறது, ஒரு சாந்தி, ஒரு ஒரு நிம்மதி ஏற்படுறது. டைம் தெரியல, ஸ்பேஸ் தெரியல. வேஷஹானதா ஸ்வாத்ம தரிசனம் அப்படின்னு உபதேச சாரம் இல்லையா. தினமும் சுஷுப்தியில வேஷஹானம் இருக்கு. சுஷுப்தி நிலையில வேஷத்தை கலைக்கிறோம் நாம. உடம்பு இல்லை, ஆண் இல்லை, பெண் இல்லை, ஜகத் இல்லை, ஜீவன் இல்லை, ஈஸ்வரன் இல்லை. பின் என்ன இருக்கு தெரியல. சத்து மட்டும் ஏதோ ஒன்று இருக்கு, அது சுகஸ்வரூபமா இருக்கு. அந்த சுகமோ சித்தமான சுகம், அந்த சுகமோ ஆத்மாவோட ஸ்வரூபமாவே இருக்கு. அதுல கவனம் போடாம கவனம் வெளியில செதறி போறது, ஸ்கேட்டர்டா போறது, தாட்ஸ் ரூபமா வெளியில வருது. கண்ணால உருவத்தை கிரகிக்கிறது, காதால சப்தத்தை கிரகிக்கிறது, மூக்கால மனத்தை கிரகிக்கிறது, இந்திரியங்கள்னால வெளி விஷயத்தை கிரகிக்கிறது. கிரகிக்கிறவனை கோட்டை விட்டு விடுறது. நேற்றுக்கு நாம பார்த்தோம், தான் கடவுள் அன்றி இலதால், தன்னுடைய இருப்பு இருக்கு, அந்த இருப்பு ஈஸ்வரனுடைய இருப்பு. ஈஸ்வரனை தரிசிக்கிறதுங்கிறது தன்னை எப்படி தரிசிக்கிறது? காணவனாதேல், திருக்கு திருஷ்யம், பார்க்கிற ஒரு பொருளா இருந்தா தான் பார்க்க முடியும். தன்னை பாருனாக்கா நம்ம எப்படி பார்த்துக்க முடியும்? கண்ணாடியை தான் போய் பார்ப்போம். தன்னிருப்பை எப்படி உணர்றது? தன்னோட ஸ்வரூபத்தை ஸ்வரூபத்தாலேயே தான் பார்க்கணும். அப்படின்னா ஸ்வரூபத்தை ஸ்வரூபத்தாலேயே பார்க்க முடியுமான்னா, ஸ்வரூபத்தை ஸ்வரூபத்தால தான் பார்க்க முடியும். பார்க்கறதுங்கிறது ஸ்வரூபத்தோட ஸ்வபாவம். அந்த ஸ்வரூபத்திலேருந்து புத்தி, மனசு, இந்திரியங்கள், உடம்பு எல்லாத்தையும் கழட்டினா பார்வைங்கிறது அதுல இருக்கு. அந்தமில்லா கண் அப்படின்னு பகவான் சொல்றது. அதோட பேரே கண்ணு. பிரஜா நேத்ரோ வை லோகா, கண்ணுங்கிறது அது. நேத்தி சொன்னோமே இவை ஐ இல்ல, ஐ பிரதம புருஷனா இருக்கிற ஐ, நான் இருக்கேன்கிற உணர்வு ரூபமா இருக்கிற ஐ. அதனால தன்னைத்தான் காணல், தலைவன் தன்னை காணல் என்னும் பன்னூல் உண்மை. இங்க வந்து பகவான் பன்னூல் உண்மைங்கிறது அப்படின்னாக்கா அநேக வேதசாஸ்திரங்களோட ரகசியம். எல்லா வேதமும் இங்க முடியறது, எல்லா உபனிஷத்தும் இங்க முடியறது, எல்லா புராணங்களும் இங்க முடியறது, எல்லா சாஸ்திரங்களுக்கும் இங்க முற்றுப்புள்ளி. எல்லாம் எங்க முடிஞ்சு போச்சுன்னா தன்னிலே முடிஞ்சு போச்சு. ரமண பகவானை வேதநாயகன், வேதபூஷணன், வேதமே உருவானவன் அப்படின்னு ரமணஸ்துதி பஞ்சகத்துல பாடினான். அப்படின்னா வேதத்தோட எசன்ஸ் ஞானி கிட்ட தான் பார்க்கலாம். ஒரு நவராத்திரியும் போது வித்யாரம்பம், அந்த வித்யாரம்பத்துக்கு பகவான் உட்கார்ந்திருக்கார். ஆசிரமத்தில் எல்லா விசேஷங்களும் உண்டே. ஆசிரமத்தில் இருந்தால் எந்த விசேஷமும் நம்ம லூஸ் பண்ண மாட்டோம், எல்லாம் நடக்கும். அதனால் பகவான் சந்நிதியில் பகவானை உட்கார வச்சு பகவான் பக்கத்தில் புஸ்தகங்களையெல்லாம் வச்சு, வேதம், உபனிஷத், புராணங்கள்லாம் வச்சு, அதுக்கு பூஜை எல்லாம் பண்ணி பூவெல்லாம் போட்டு எல்லாம் வச்சிருக்கான். பகவான் பக்கத்தில் கம்பீரமாக பகவான் உட்கார்ந்துருக்கு. பிரசாந்த கம்பீர நிஜஸ்வபாவம். பகவானுடைய இருப்பம் பக்கத்தில் இருக்கிற கிரந்தங்களையும் பார்த்து முருகனார் சுவாமி ஒரு பாடலை எழுதினார். அந்த பாடல் என்ன பொருள்னா, அந்த பாட்டில் வந்து கரும்பு இருக்கோ இல்லையோ, கரும்பை நல்லா புழிஞ்சு அதில் இருக்கிற சாறு எசன்ஸியெல்லாம் எடுத்து அதை சாலிடிஃபை பண்ணி அதை எடுத்து ஒரு பொம்மை பண்ணி வச்சு அந்த புழிஞ்சு எடுத்த சக்கையை பக்கத்தில் போட்டு வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. அப்படின்னாக்கா உபனிஷத்தோட வேதத்தோட சாரம் பூரா அனுபவஸ்வரூபமாக ஞானிக்கிட்ட தெரியறது. அந்த அனுபவம் புஸ்தகத்தில் அனுபவம் கிடைக்காது. புஸ்தகம் வந்து நமக்கு அனுபவத்தை குறிக்கோள் காட்டுறது. அனுபவம் நம்ம ஹிருதயத்தில் தான் இருக்கு. வாஸ்தவத்தில் நாம தான் வேதம், நம்ம தான் உபனிஷத், நம்ம ஸ்வரூபம் தான் உபனிஷத், நம்ம ஸ்வரூபந்தான் வேதம். பகவத்பாதால் உபனிஷத்துக்கு பாஷ்யத்தில் அர்த்தம் சொல்கிற போதே உபனிஷத் நாம ஆத்மா, ஞானஸ்ய உபனிஷதித்யர்த்தா அப்படி, ஞானம்தான் உபனிஷத். அப்புறம் கிரந்த ஒரு புஸ்தகத்தை பார்த்து உபனிஷத்துன்னு கூப்பிடுறோமே, கிரந்தேது பக்தியா அப்படிங்கிறார். ஒரு பக்தினால கோவிலை பார்த்தாலே சுவாமிங்கிற மாதிரி அந்த புஸ்தகத்துக்கிட்ட ஒரு பக்தினால உபனிஷத்துன்னு கூப்பிடுறோம். ஞானத்துக்கு தான் உபனிஷத்துன்னு பேர், ஆத்மாக்கு தான் உபனிஷத்துன்னு பேர். அந்த மாதிரி பகவான் ஞானஸ்வரூபமாக இருக்கிற பகவான் இங்க சொல்றது ஆத்ம ஞானத்துல வேதங்கள்லாம் தாத்பரிய நிர்ணயம். தாத்பரிய நிர்ணயம் என்ன? நீ உன்னை தெரிஞ்சுக்கோ. தமே வைக்கம் ஜானத ஆத்மானம் அந்யா வாச்சோ விமுஞ்சத அமிர்தசேஷ சேது. முண்டகோபனிஷத்துல ஒரு மந்திரம், எல்லா உபனிஷத் மந்திரத்தோட எசன்ஸ் அந்த ஒரு மந்திரம், தமே வைக்கம் ஜானத ஆத்மானம், நீ உன்னை உணர், உன்னை தெரிஞ்சுக்கோ. அந்யாவாச்சோ விமுஞ்சத, சுருக்கமாக சொன்னா ஆத்ம விசாரம் பண்ணி மீதி எல்லாத்தையும் விட்டுடு. அந்யாவாச்சோ விமுஞ்சத அமிர்தசேஷ சேது, அமிர்தானுபவத்துக்கு ஆத்மானுபவத்துக்கு இதுதான் டைரக்ட் பிரிட்ஜ் அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. அதை தான் பகவான் இங்க சொல்றார். பல் நூல் உண்மை, எல்லா புஸ்தகங்களையும் ஆராய்ச்சி பார்த்தோமானால், எல்லா கிரந்தங்களையும் எடுத்து ரிசர்ச் பண்ணினா அதுக்கு ஒரே விஷயம்தான் சொல்றதுக்கு இருக்கு, நீ உன்னை தெரிஞ்சுக்கோ, உன்னோட ஸ்வரூபத்தை உணரு, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ. தன்னைத்தான் காணல் தலைவன் தன்னை காணல் என்னும் பல் நூல் உண்மை என்ன எனின், தன்னைத்தான் காணல் எவன், தன்னை காணல் அப்படின்னாக்கா எப்படி பார்க்கிறது, காணவனாதேல் ஆத்மாவை பார்க்க முடியாது, ஊனாதல் காண் எப்படி பார்க்கிறது அப்படின்னா, அந்த ஈஸ்வரனுக்கு நீயே ஊனா போயிடு. மலையாளத்தில் சாப்பாடுக்கு ஊணு அப்படின்பா, கன்னடாவில் கூட இருக்கு இல்லையா ஊட்ட, என்ன சொல்லுவேன் ஊட்டா, எல்லாம் ஒரே சோர்ஸ் தான், தமிழ் வார்த்தை தான் அதுக்கு மூலம். ஊன் சரீரத்துக்கு ஊன்னு பேருண்டு, அன்னமயம் தானே இது, ஊனாரும் உடம்பு அப்படின்னு பேருண்டு இதுக்கு. இது ஊன், சாப்பிட்டு சாப்பிட்டு தானே இது குண்டாகிறது. வேதம் என்ன சொல்றதுன்னா, ஆத்ம ஞானத்தை அடையறதுக்காக சாப்பிடு அப்படிங்கிறது. ஆத்ம ஞானத்தை அடையறதுக்காக புஸ்தகம் படி, ஆத்ம ஞானத்துக்கு அடையறதுக்காக மூச்சு விடு, ஆத்ம ஞானத்தை அடையறதுக்காக அன்னம் அருந்து அப்படின்னு வேதம் சொல்றது. அன்னம் அருந்துறது ஹெல்த்துக்காக இல்லை. நாம வந்து இப்போ ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் கூட ஹெல்த்துக்குன்னு நினைச்சுக்கிறோம். ஏகாதசி இருந்தா ஹெல்த்துக்கு நல்லது. மெடிடேஷன் பண்ணினா ஹெல்த்துக்கு நல்லது. கங்கா ஜலத்தை எடுத்து டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ற மாதிரி. அத்தியாத்ம வித்தியை எடுத்து சரீரத்துக்கு உபயோகப்படுத்தப்படாது. சரீரத்தை எடுத்து ஆத்மாவில் அடக்கணுமே தவிர ஆத்மாவை சரீரத்தில் அடக்கப்படாது. ஏன்னா சரீரத்தை நீங்க என்னதான் போஷணம் பண்ணுங்கோ அல்டிமேட்டா ஏமாந்து தானே இப்ப புரியும். அது கை விட்டுட்டு தானே போறது. சரீரத்தை நிந்தை பண்ணல, ஆனா அதோட லிமிட்டேஷனை சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் ஹாஸ்பிட்டல் வேதாந்தம் நடக்கிறனும். என்னக்கா அப்சல்யூட் சிகிச்சை. அஷ்டாங்க ஹிருதயத்துல ஆயுர்வேத கிரந்தத்துல எல்லா மருந்தையும் விதிச்சுட்டு லாஸ்ட்ல அந்த ஆச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, எந்த மருந்தும் ஒரு ரோகிக்கு பலிக்காதானாக்கா வேதாந்தம்ங்கிற மருந்து கொடு. இறந்துதான் போறான்னாக்கா தைரியமா போட்டுமே. இந்த சரீரம் நான் இல்லை, சரீரம் அழிஞ்சுதான் போறது, சரீரமே நான் இல்லை. அபயம் வைஜனக பிராப்தோசி, பரீட்சித்துக்கு பாம்பு கடிக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது மந்திரவாதம் பண்ணியிருக்கலாமோ இல்லையோ சுகபிரம்ம மகர்ஷிக்கு. பாம்பு கடிக்காம பண்ணலையே. அவர் என்ன பண்ணினார், இந்த சரீரம் நீ இல்லப்பான்னு சொல்லி கொடுத்தார். தான் தன்னை உணர்ந்து சித்தோஸ்மி அனுகிரகீதோஸ்மி அப்படின்னு உடம்ப விட்டார். நான் சித்தன் ஆயிட்டேன், அனுகிரகீதன் ஆயிட்டேன், எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு ஞான பலத்துல சரீரத்தை விட்டார் பரீட்சித். அது பெரிய மருந்து, அல்டிமேட் மருந்து. அதுதான் பகவானும் அக்ஷரமண மாலையில அண்ணாமலைய பார்த்து மருந்துன்னு கூப்பிடுறது. பைத்திய மருந்து அப்படின்னு பதிகத்துல பைத்தியம் பற்றி பயனரும் எனக்குன் பதமுறும் அரு மருந்து அருள்வாய் பைத்திய மருந்தா பாரொளிர் அருண பருவத உருபெரும் பரனே. நம்மெல்லாம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு தான் வந்திருக்கோம். இது பெரிய பைத்தியக்கார ஆஸ்பத்திரி. எதுக்கு வந்திருக்கோம்னா பைத்தியத்தை குணம் பண்ணிக்கும் பைத்திய மருந்தாம் அண்ணாமலை. அந்த பைத்தியம் அஞ்ஞானம்ங்கிற பைத்தியம். அந்த பைத்தியம் போகணுமானால் ஞானத்தை அடையணும். ஞானம்தான் அல்டிமேட் மெடிசின். மீதி இருக்கிற மெடிசின் எல்லாம் எஃபெக்ட் ஆனா எஃபெக்ட் ஆச்சு அவ்வளவுதான். நிறைய மெடிசின் டாக்டருக்கே தெரியாது எப்படி எஃபெக்ட் ஆச்சு. நீலகண்ட தீட்சிதர் ஒரு சுபாஷிதமே உண்டு. ஒரு வைத்தியன் கிட்ட போய் ஒரு பையன் சொன்னான், எனக்கு வந்து வைத்தியம் படிக்கணும் அப்படின்னா. அப்போது அந்த வைத்தியன் சொன்னார், படிக்கலாமே அப்படின்னு. எவ்வளோ வருஷம் ஆகும், ஒரு 8 வருஷம் 10 வருஷம் ஆகுது ஆகணும். 10 வருஷமா அவ்வளவெல்லாம் எனக்கு படிக்க முடியாது. ஒரு ஒரு 2 மாசம் 3 மாசத்தில் என்ன சொல்லிக் கொடுக்க முடியுமோ சொல்லிக் கொடுங்கோடே அப்படின்னு. அப்போ அந்த வைத்தியன் சொன்னாரா, 2 மாசம் 3 மாசம்லாம் எதுக்கு, ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுக்குறேன், வைத்தியம் முடிஞ்சு போச்சு. என்ன ஸ்லோகம்னா, எஸ்ய கஸ்ய தரோர் மூலம், எந்த ரோகி வேணா உங்ககிட்ட வரட்டும், ஏதாவது மரத்தோடு வேற எடு. எந்த மரத்தோடு, ஏதாவது மரத்தோடு வேறு. அப்புறம் என்ன பண்ணணும், ஏனக்கேன பிரபேஷது, எப்படியாவது அது புழிஞ்செடு. அப்புறம் எஸ்மை கஸ்மை தாத்தவியம், யாருக்காவது கொடு, எந்த வியாதியா இருக்கட்டும் கொடு. குணமாகுமோ, எத்வா தத்வா பவிஷ்யதி, குணமாகலாம் குணமாகாம இருக்கலாம். ஒரு 100ல் 10 குணமானா உனக்கு பேராச்சு, அந்த 10 பேர் உன்னை பத்தி நல்லது சொல்லுவா, மீதி யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டான். ஆனா நிச்சயமா இஃபெக்டிவ் ஆகிற ஒரு மெடிசன் இருக்கு, வேதாந்த ஞானம்ங்கிற மருந்து. அந்த மருந்து இருக்கே, சரீர வியாதியை குணமாக்குற மருந்து இல்லை, சரீரத்தையே குணமாக்கிடும் அப்படின்னா சரீரமே இல்லாம பண்ணிவிடும். தேகம் இருக்கிற போதே தேகம் இல்லாத நிலையை கொடுத்துடும். அதனால சாப்பிடுறது கூட ஞானத்தை அடையறதுக்காக சாப்பிடு அப்படின்னு வேதம் சொல்றது. வேதத்துல பிரசித்தமான மந்திரம் மகாநாராயணத்துல, சூரியன் உதிச்சு மேகங்கள் உண்டாயி மழை பெய்து, மழையிலேருந்து வனஸ்பதி ஓஷதிகள்லாம் வந்து அதுலேருந்து அன்னம் உண்டாயி, அன்னம் அருந்தினா நமக்கு பலம் வருது. எதுக்கு பலம் வருதுன்னா தபஸ் பண்ண. எதுக்கு தபஸ் பண்ணணும், ஸ்ரத்தையை உணர்த்த. தபஸ்னால டைரக்டாக ஞானம் வந்துடாது. நிறைய பேர் தபஸ் பண்ணால் ஞானம் வந்துடும் நினச்சிக்கிறா. ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன்லாம் தபஸ் பண்ணியிருக்கா, ஞானம் வரலையே. தபஸ் இஸ் நாட் எ டைரக்ட் காஸ்ட் டு பிரம்ம ஜானம். தபஸ் இஸ் ஓன்லி இன் இன்டைரக்ட் காஸ். ஆத்ம விசாரம் தான் டைரக்டே தவிர தபஸ் டைரக்ட் இல்லை. தபஸ்னால சாத்விகமாக தபஸ் பண்ணினா உள்ள இருக்கிற ஸ்ரத்தா சக்தி எழுந்திருக்கும். ஸ்ரத்தா சக்தி எழுந்திருந்தால் ஆத்ம விசாரம் பண்ண முடியும். யாபிர் ஆதித்யஸ்தபதி ரஷ்மிபிஸ்தாபி பர்ஜன்யோ வர்ஷதி பர்ஜன்யேனோஷதி வனஸ்பதய பிரஜாயந்தே ஓஷதி வனஸ்பதிபிர் அன்னம் பவதி அன்னேன பிராணாஹ பிராணைர் பலம் பலேன தபஸ் தபசா ஸ்ரத்தா ஸ்ரத்தயா மேதா மேதயா மனிஷா மனிஷயா மனோ மனசா சாந்தி சாந்தியா சித்தம் சித்தேன ஸ்மிருதி ஸ்மிருத்யா ஸ்மாரக் ஸ்மாரேன விஜ்ஞானம் விஜ்ஞானேன ஆத்மானம் வேதயதி அப்படின்னு படிப்படியா. அதனால அன்னம் அருந்தறது கூட ஞானத்தை அடையறதுக்கு தான், ஸ்ரத்தை உண்டாகிறதுக்கு தான், சத்துவகுணம் உண்டாகிறதுக்கு தான். லாஸ்ட்ல நாமளே ஒரு அன்னம் ஆயிடுறோம், ஈஸ்வரனுக்கு நாம சாப்பாடு. ஊனாதல் கான், நேற்றுக்கு நாம அதை கதையெல்லாம் சொன்னோம். நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்றார், பெருமாளை பார்த்த உடனே எடுத்து அப்படியே சாப்பிடணும்னு தோணுத்தான் இந்த பக்தியில. ஆனால் என்னாச்சுன்னா பெருமாள் என்ன எடுத்து சாப்பிட்டு விட்டார் அப்படிங்கிறார். என்னையும் ஊனாக்க கண்டே, ஏதோ ஒரு பாடல் வரும், என்னையும் எடுத்து அப்படியே பாரிக்க உண்ணக்கண்டேன். பெருமாள் பகவான் என்ன எடுத்து சாப்பிட்டு விட்டார். எல்லாரும் இந்த சாப்பிட்றதுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறான். காப்பி பண்ணின மாதிரி அருணகிரிநாதர் சொல்றார், யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தத்பரமே. நான்கிறத விழுங்கி தான் தானாக அந்த ஸ்வரூபம் பிரகாசிச்சது. பாருங்க இதெல்லாம் பாருங்க, அதை பார்த்து எழுதின மாதிரி இருக்கும். பகவான் இங்க வேதத்திலேயே வரும் ஒரு மந்திரம், வயம் தேவஸ்ய போஜனம் அப்படின்னு வரும் அந்த மந்திரம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் இருந்தாலும் வேத வாக்கோலையும் எல்லா விதத்திலையும் அர்த்தம் பண்ணிக்கலாம். ஈஸ்வரனுக்கு நாம போஜனமா அப்படின்னா, ஆத்மா தான் சரீரம் மனசு பிராணன் எல்லாத்தையும் வெளியில் விடுறது. அக்னியிலேருந்து ஸ்புலிங்கம் வரா மாதிரி, இப்போ நம்ம விவேச்சனம் பண்ணுற போது பாடி இஸ் இனர்ட், பிராண வைட்டாலிட்டி இஸ் இனர்ட், மைண்ட் இஸ் இனர்ட், பிரெயின் இஸ் இனர்ட், அப்படியே விலக்கி விலக்கி அல்டிமேட்டா அந்த ஸ்வரூபம் மட்டும்தான் கான்சியஸ்னஸ்ன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா ஒன்ஸ் யூ டச் த சோர்ஸ், யூ சீ தட் எவ்ரி திங் தட் யூ டினைட் இஸ் மேட் ஆஃப் த சேம் ஸ்டஃப். முதல்ல மனம், எந்த மைண்ட் வந்து நம்ம நிஷேதம் பண்ணிகிட்டே இருந்தோமோ அந்த மைண்டே பரமேஸ்வரனுடைய பரபிரம்ம சக்தியாவே அது பிரகாசிக்கிறது. இட் இஸ் த டைனாமிக் பவர் ஆஃப் த செல்ஃப் பகவானே. அதனால ஆத்மாவுடைய அனிர்வச்சனீய சக்தி அப்படின்னு மனசு பேர் கொடுத்துட்டார். நான் யாரிலேயே பார்த்தேன்னா மைண்டு தான் என்ன அப்படின்னா, ஆத்மாவிலேருந்து கிளம்பக்கூடிய ஒரு அனிர்வச்சனீய சக்தி. அந்த ரெக்ககனிஷன் வந்தா அப்புறம் மைண்ட் இல்லையே. அந்த ரெக்ககனிஷன் வர்றதுக்கு வேற தான் மைண்ட்னு ஒரு ஸ்பெஷல் திங். அந்த ரெக்ககனிஷன் வந்ததானா மைண்ட் அப்படின்னு ஒரு சாமானம் கிடையாது. ஆத்மாவிலேருந்து அக்னியிலேருந்து ஸ்புலிங்கம் கிளம்புற மாதிரி சித்த விருத்திகள் கிளம்புறது, அபிமானம் கிளம்புறது, விவேக சக்தி கிளம்புறது, சென்சஸ் கிளம்புறது, எல்லாம் கிளம்புறது. ஆத்ம வித்தியில பாருங்க, ஞானத்தை அடையிற வழியிலேயே ஸ்ரீவித்யா சம்பிரதாயம் பூரா உள்ள அடங்கிடும். இந்த ஸ்ரீவித்யாங்கிற செப்பரேட் இல்லை. என்னக்கா இல்லை கொஞ்சம் உபனிஷத்து உபனிஷத்தாவே சொல்லின்னு இருக்கேன் நான். என்னக்கா இப்போ இங்கே தைத்திரிய உபனிஷத்தில் எவல்யூஷன் மாதிரி சொல்றது உபனிஷத். ச ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாஷசம்பூதம் ஆகாஷாத் வாயுஹ் வாயோரக்னிஹ் அக்னேராபஹ அத்பியஃ பிருத்வீ பிருத்வ்யா ஓஷதயஹ ஓஷதீப்யோன்னம் அப்படின்னு வருது. ஆகாஷத்திலேருந்து வாயு, வாயுலேருந்து அக்னி, அக்னியிலேருந்து ஜலம், ஜலத்திலேருந்து பூமி, பூமியில அன்னம் இல்லையா, ஃபுட். இப்போ நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா காரியம் காரணம், காரணம் வந்து காரியம் தான், காரியம் காரணத்துல அடங்கி விடுத்து. பூமின்னா என்ன? இட் இஸ் நத்திங் பட் அன்னம். ஃபுட்டுனா என்ன? அன்னம் தான். பூமியில செடி கொடிகள் வருது இல்லையா. இதெல்லாம் எதுக்கு நாம இப்படி எல்லாம் அனலைஸ் பண்றோம்னா, லாஸ்ட்ல இந்த அனாலிசிஸோட அல்டிமேட் லெவல்ல யூ சீ தட் எவ்ரி திங் இஸ் செல்ஃப். அதுக்குதான் வேற வேற செப்பரேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை, ஆத்மைவ இதம் சர்வம். இப்போ ஸ்ருதி என்ன சொல்லிது? செடி கொடிகள், செடி கொடிகள்லாம் வந்தது, செடி கொடிகளை எடுத்து அதுலேருந்து அன்னம் பண்ணி அன்னத்தை சாப்பிட்டோம், அன்னத்தை சாப்பிட்டு அது சுக்லமும் சோனிதமுமா பரிணமிச்சு ஒரு குழந்தை பிறந்தது. அப்படின்னா நம்மளாம் இப்படி வந்தோம், நம்மளாம் எப்படி வந்தோம்? சாப்பிட்டு அன்னத்திலேருந்து வந்தோம். அன்னம் எப்படி வந்தது? பிருத்திவியில பூமியிலேருந்து வந்தது. பூமியில முளைக்கக்கூடிய செடி கொடிகள் பூமியிலேருந்து அந்நியம் இல்லை, பூமியே தான் செடி கொடிகளா வருது. இங்கதான் சயின்ஸ் பிகம்ஸ் கிண்டர் கார்டன் லெசன். தப்பா எடுத்துக்கப்படாது, நீங்க சயின்ஸ் வந்து எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணி செக்ரிகேட் பண்ணி படிக்கிறது, நம்மளை மிஸ்டிஃபை பண்ணி வச்சு நம்மளுக்கு பெரிய ஒரு இன்டெலக்சுவல் பிளாக்க கொடுத்துருக்கு. இந்த படிக்கிறது என்னைக்கு நிறுத்துறோமோ அன்னைக்கு தான் நாம உருப்பிட போறோம். அதனாலதான் பகவான் லேர்னர்டு இக்னரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல. அப்படின்னா வெளி விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்ஜெக்டிவா இருக்குங்கிறத பேஸ் பண்ணியே இருக்கிற இந்த படுப்பு இருக்கு, ஹிருதய கிரந்தியா மாறி விடுத்து நமக்கு. அதானது ட்ரூத்தை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய பிளாக். தண்ணி, தண்ணினா தண்ணி இல்லை, அது வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன். யாரு சொல்லி கொடுத்தா? ஹைட்ரஜனை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் இதுவரை ஹைட்ரஜனை பார்க்கல, ஆக்சிஜனை பார்க்கல, எல்லாம் ஒண்ணுன்னு பாக்குறது பகரம் பகுஷாகாஹி அனந்தாஷ புத்தையோ அவ்யவசாயினாம். பகவத்கீதையில பகவான் சொன்னார் இக்னரன்ஸுக்கும் ஞானத்துக்கும் லட்சணம் சொன்னார். ஞானம் என்ன பண்றது? எல்லாத்தையும் ஒன்னா பாக்குறது. இக்னரன்ஸ் என்ன பண்றது? மல்டிப்ளை பண்ணிட்டே இருக்குமா, தண்ணினா தண்ணி இல்லை, அது என்னது? அது ஹைட்ரஜன் ஆக்சிஜன், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இல்லை, அது ஆட்டம், அதுக்குள்ள போனா அதுக்குள்ள என்னென்ன மாலிகுள், அந்த மாலிகுளுக்குள்ள ஆட்டம், ஆட்டத்துக்குள்ள எலக்ட்ரான் நியூட்ரான், அந்த எலக்ட்ரான் நியூட்ரானுக்குள்ள இனி என்னவோ, இப்படி போயிண்டே இரு. அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மா குஹாயாம் நிஹிதோஸ்ய ஜந்தோஹோ. ஹிருதயத்துக்குள்ள ஒளிஞ்சின் இருக்கிற பொருளை வெளியில பார்த்து அணுவுக்குள்ள 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 போயிண்டே இருப்பேன். அப்புறம் பறந்து 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 மில்கி வே, இந்த கேலாக்சி அந்த கேலாக்சி, இந்த பிளானட் அந்த பிளானட், என்னென்னலாமோ பிரமிச்சுண்டே இருக்கலாமே தவிர, கொஞ்ச நாள் ஆறத்துக்குள்ள இதை படிச்சு அதை படிச்சு தெரிஞ்சுண்டு. கேரளத்தில் ஒரு பரம பெரிய பக்தர் இருந்தார், பூந்தானம்னு பேரு, குருவாயூரப்பனோட பக்தர். அவர் சொன்னார் இது அது பேசிண்டே இருந்து கொஞ்ச நாள் ஆகிறத சத்து போகுதும் பாவம் சிவசிவா அப்படின்னார். புரியறதும் இல்லை, தமிழ்லேயே புரியும் இப்படி அது இதுன்னு சொல்லிட்டு இருந்து லாஸ்ட்ல இவன் கதை முடிஞ்சு போயிடுறது, சத்து போகுன்னு பாவம் சிவசிவா சிவசிவா, இவன் போயிட்டான்னு அர்த்தம். அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பெஸ்ட் என்னன்னாக்கா நீங்க சயின்ஸ் படியுங்க. யூ மேக் யுவர் இன்டெலெக்ட் ஆப்ஜெக்டிவ்லி அனாலிட்டிக்கல், யூ வில் லூஸ் யுவர் லைஃப், வேஸ்ட் யுவர் லைஃப். யூ மே ஃபைண்ட் அவுட் மெனி திங்ஸ், யூ மே ஈவன் பிகம் ஏ நோபல் லோரைட், பட் ஸ்டில் யுவர் லைஃப் இஸ் limited. Dabhrameva. நிம்மதி இருக்காது. என்ன பார்த்து நீங்க தான் பெரிய சயின்டிஸ்ட் லோகம் சொல்லி என்ன பிரயோஜனம்? என்ன பார்த்து நீங்கள்லாம் ஸ்துதி பண்ணி உங்களை மாதிரி பிரவச்சனம் பண்றவர் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பிரயோஜனம்? நீங்க அவதார புருஷால் நீங்க சொல்லிட்டு என்ன பிரயோஜனம்? நீங்க சாட்சாத் ஞானி அப்படின்னா எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு ஹிருதயத்துல நிம்மதியே இல்லையானா, எனக்கு சாந்தி இல்லையானால், எனக்கு ஒரு பூர்ணத்துவம் ஹிருதயத்துல வரலையானால், என்ன லோகத்துல பூரா எல்லாரும் தெரிஞ்சின்றதுனாலயோ, எனக்கு நிறைய பணம் கிடைச்சதுனாலயோ, எனக்கு என்னதான் வரட்டுமே, ஹிருதயத்துல எனக்கு மட்டும் ஒரு நிம்மதி சாந்தி ஒரு குளிர்மை, சித்தம் குளிர அப்படின்னு பகவான் அக்ஷரமண மாலையில சொல்றது இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சித்தம் குளிர்றது இல்லை, உள்ள கொதிச்சுன்னு இருக்கு, மாவை ஊத்தினா இட்லியா வெளியில வரும். அப்படி கொதிக்கிறது தாபம், அவ்வளவு தாபம். சித்தம் குளிர கதிர் அஸ்தம் வைத்து அமுதவாயை திற அருண்மதி அருணாச்சல அப்படிங்கிற அந்த ஹிருதயம் குளிர்ந்து அந்த சீதளதா அந்த நிறைவு வரணும். அப்படி வரலனாக்கா என்னதான் வெளியில நீங்க சேர்த்துட்டே இருங்க ஆட் பண்ணிகிட்டே இருங்க அந்த அக்ரிஷன்ஸ் எதுவும் யூஸ் ஆகாது. அதனால ஒப்ஜெக்டிவா போயிட்டே இருக்கலாம், அடையவே முடியாது. அதனால ஜலம் இப்போ சசியங்கள்ல இருந்து நாம வந்தோம் இல்லையா, நம்மெல்லாம் சுருக்கி சொன்னோமானா சசியங்கள் தான். நம்ம உடம்பு என்ன, உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் வெண்டைக்காய் பருப்பு மிளகா இதெல்லாம் தான் உட்காந்துட்டு இருக்கு உருவம் போட்டுண்டு. சரி அதெல்லாம் என்ன, அது இட் இஸ் நத்திங் பட் மண், பிருத்திவி தான். பிருத்திவி விகாரம் தான் சசியங்கள் எல்லாமே. பூமி நம்ம உடம்புல எப்படி ரோமம் வருதோ அந்த மாதிரி தான் செடி கொடிகள்லாம் வருது. ஆயுர்வேதத்துல ரிஷிகள் சாஸ்திரமா இருக்கிறதுனால கொஞ்சம் அவ பக்கத்துல போய் அவ சொல்றா இந்த இந்த சீட்ஸ் எல்லாம் அங்கங்க ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுவேன் என்ன சொல்லுவோம் அதுக்கு, பாலினேஷனா. பாலினேஷன் வந்து இந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் பண்றது, மீதி இந்த பட்சிகள்லாம் கொண்டு போய் போடுமே அதுக்கு என்ன சொல்றது. அப்படியெல்லாம் பண்ணாமையே பிருத்திவியில தான் தானாவே நிறைய ஓஷதிகள் கிளம்பும். இடி வெட்டுற போது மழை பெய்யற போது இடி மின்னல் பூமியில பிரவேசம் பண்றத அபூர்வமான மருந்து சசியங்கள்லாம் பிருத்திவிக்குள்ள என்டர் ஆகும். இதெல்லாம் இன்னமும் நாம மெடிக்கல் சயின்ஸ்லயோ மீதி சயின்ஸ்லயோ இன்னமும் ஒன்றும் கண்டுபிடிக்கல இதெல்லாம் விஷயம். அந்த லைட்டு கூட அதுக்கப்புறம் மழை பெஞ்சுனாக்கா அப்படியே அருணாச்சலம் பக்கம் போய் பாருங்கோ, ஆச்சரியமா கீழார் நல்லி குறுந்தோட்டி எல்லாம் முளைச்சிருக்கும், அபூர்வமான ஓஷதிகள்லாம் வந்திருக்கும். இந்த ஓஷதிகள்லாம் எப்படி வருது அப்படின்னாக்கா, பர்ஜன்யாத் ஓஷதி வனஸ்பதய பிரஜாயந்தே அப்படின்னு வேதம். மழை பெய்யற போது ஓஷதி வனஸ்பதி ரூபத்துல இங்க பிறக்கிறதுக்கு நிச்சயம் பண்ணின ஜீவன் ஒரு புருஷ சரீரத்துக்கு கடக்கிறதுக்கு கரெக்டா கணக்கு பண்ணின்னு உங்காத்து கொல்ல பக்கமே வந்து விழுமா, அந்த மேக்ஸில் அரித்தமேட்டிக் கரெக்டா இருக்குமா. அந்த ஜீவனை இவன் ஓஷதி ரூபத்தில் உள்ள போட்டுப்பன், அது ஸ்திரீ சரீரத்தில் கர்ப்பத்தில் பிரவேசம் பண்ணி குழந்தையா பிறக்கும் அப்படின்னு பஞ்சீகரண வித்யா, அதுக்கு பஞ்சீகரணம்னு பேர். இதெல்லாம் கேட்குற போது ஆச்சரியமா இருக்கு இல்லையா, ஆனால் அல்டிமேட்டாக எதுவும் மாயதான் அது சொல்ற. அதான் சொல்கிறேன் சயின்ஸ், நான் ஆச்சரியமா ஒரு விஷயம் சொன்னால் அந்த சயின்டிஃபிக் பிரெயின் இட் வில் கெட் த்ரில்ட், ஆனால் அல்டிமேட்டாக இதுவும் போய் தான். ஆனால் ரிலேட்டிவ்லி உபனிஷத்தே இதை சொல்றது, அல்டிமேட்டாக அந்த சசிய செடி கொடிகள் இருக்கோ சரீரம், சரீரம் செடி கொடிகள், செடி கொடிகள் பிருத்திவி, பிருத்திவி வந்து ஜலம், ஜலம் வந்து வாயு, வாயு வந்து ஆகாசம், ஆகாசம் வந்து ஆத்மா, ஆகாசம் மனம், மனசு வந்து ஆத்மா. மனசு அடங்கினா ஆகாசம் போயிடும் இல்லையா, சுஷுப்தி இல்லை, சுகமா தூங்குற போது ஸ்பேஸ் தெரியலையே, மைண்ட் சப் மர்ஜ் ஆன உடனே ஸ்பேஸ் போயிடுது, மைண்ட் கிளம்பின உடனே ஸ்பேஸ் கிளம்புறது, ஸ்பேஸோட மீதி இருக்கிற நாலு பூதங்களும் வந்து விடுறது. அப்ப மைண்ட் லயமாகிற போது நாலு பூதங்களும் லயமாயிடுது. அப்ப மைண்ட் தான் முதல்ல கிளம்புறது, அந்த மைண்ட் இருக்கே ஆத்மாவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன். அந்த மைண்ட் இட் இஸ் நத்திங் பட் த ஃபோர்ஸ் பவர் ஆஃப் த செல்ஃப். அப்போ மைண்டை நீங்க ஆத்மான்னு பார்த்தேன்னா மீதி வரதெல்லாம் ஆத்மஸ்வரூபம் பார்க்கறது கஷ்டமே இல்லை, எல்லாம் மைண்டில் தானே உட்கார்ந்துருக்கு. சகல பதார்த்தங்களும் மைண்டில் தானே இருக்கு, இந்திரியங்கள் மனசுல தான் இருக்கு, சரீரம் மனசுல தான் இருக்கு, வெளியில இருக்கிற திரவியங்கள் சப்த ஸ்பர்ஷ ரூபரசாதிகள்லாம் மைண்டில் தான் இருக்கு. அப்பத்தான் எண்ணுரு அப்படின்னு பகவான் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துல எட்டு உருவா இருக்கிற தட்சிணாமூர்த்தியை வந்து அஷ்டமூர்த்தின்னு சொல்றது. பூரம்பாம்சி அனலோ அனிலோ அம்பரம் அகர்நாதோ ஹிமாம்சு புமா நித்யாபாதி சராசராத்மகமிதம் எஸ்ஸைவ மூர்த்தியஷ்டகம் ந அந்யத் கிஞ்சன வித்யதே விமர்சதாம் யஸ்மாத் பரஸ்மாத் விபோ தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. அப்படின்னாக்கா ஐம்பூதங்கள் பூமி ஜலம் அக்னி வாயு ஆகாசம் மனசு புத்தி அகங்காரம் எல்லாம் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம்னா தட்சிணாமூர்த்தியை தவிர அப்புறம் வேற என்ன இருக்கு? சிவனை தவிர அப்புறம் வேற என்ன இருக்கு? பகவானை தவிர அப்புறம் வேற என்ன இருக்கு? சகலதும் பகவத் ஸ்வரூபம் தான் அர்த்தம். அப்போ அத்தனையும் தானாம் அவன், எல்லாமே அந்த பகவானோட ஸ்வரூபம் தான். இப்படி தெரிஞ்சுண்டு இந்த மைண்ட் வந்து செல்ஃபுக்கு ஊன எடுத்து வச்சுங்க. உடம்பு இந்திரியங்களுக்கு ஊனாயிடுறது, இந்திரியங்கள் மனதுக்கு ஊனாயிடுறது, மனது வந்து ஹிருதயத்துல ஊனாயிடுறது, சுஷுப்தியில ஊனாருது. சுஷுப்தியில மனம் ஹிருதயத்துல போய் அடங்கிறது இல்லையா? அந்த மாதிரி ஞான அனுபவத்துல ஆத்மானுபவத்துல பிரபஞ்சம் பூராவும் சரீரம் பூராவும் ஸ்வரூபத்துல அடங்கி போயிடுறது. இதுதான் ஈஸ்வரன் ஜீவனை முழுங்கிறான் அப்படின்னு சொல்றது. சத்குரு பக்கத்துல போற போது இது நடக்கிறது. பகவான் சந்நிதியில வந்தவா நிறைய பேர் இதை சொல்லியிருக்கான். முருகனார் சுவாமி சொல்வர், பகவான் பக்கத்துல வரவாள்லாம் ஆனை முழுங்கின பிளாம்பழம் மாதிரி அப்படிங்கிறாங்க. அது தமிழ்ல இருக்கிற சொல். இந்த ஆனை பிளாம்பழத்தை முழுகி விசர்ஜனம் பண்ணினா பிளாம்பழம் பார்க்கறதுக்கு அப்படியே இருக்குமா, ஆனா உள்ள இருக்கிறதெல்லாம் திரட்டி இருக்குமா. அந்த மாதிரி அந்த குரு கிருப்பைக்கு பாத்திரமானவன் வெளிப்படியா அவனுக்கு கண்ணு மூக்கு தலையெல்லாம் வித்தியாசப்படல, ஆனா உள்ள இருக்கிற அஜ்ஞானம் பாதிக்கப்பட்டதுனால அகங்காரம் பாதிக்கப்பட்டதுனால உள்ள இருக்கிற ஜீவஹந்தை இருக்கே அது மறைஞ்சு போய் அகண்டமான ஸ்வரூபம் மட்டும் பிரகாசிக்கிறது. போன ஆசாமியில திரும்ப வரபோது தில்லை வெளியினில் கலந்து கொண்டாரவர் திரும்பியும் வருவாரோ அப்படின்னு ஒரு பாடலும். அநேகம் குருவை பார்க்க முடியாது, ஒரு குருவை தான் பார்க்க முடியும். அநேகம் டீச்சர்ஸ் வேணா பார்க்கலாம், அநேகம் அத்தியாபகர்களை வேணா பார்க்கலாம், அநேகம் ஆச்சாரியர்களை வேணா பார்க்கலாம், அநேகம் குருவை பார்க்க முடியாது. நிறைய குருவை பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா, உப்புனால பண்ணின ஒரு பொம்மை நான் நிறைய சமுத்திர ஸ்நானம் பண்ணினேன் அப்படின்னு வீம்பு பேசினா எப்படி இருக்கும்? நமக்கு கேட்கறதே தெரியும் அந்த பொம்மை சமுத்திரத்தையே பார்க்கலன்னு தெரியும் இல்லையா? ஏன்னா தண்ணியில இறங்கினா திரும்பி வருமா அது? அந்த மாதிரி ஒரு குருவை பார்த்தா கதை முடிஞ்சு போச்சு. குருனா யாரு? உன்னோட அஜ்ஞானத்தை சாப்பிட்டு விடுறவன். உயிர் உண்ணி அப்படின்னு பகவானே அருணாச்சலத்துக்கு ஒரு பேரு கொடுத்தது, உயிர் உண்ணியம், உயிரை சாப்பிடுறவன், அபிமானத்தை சாப்பிடுறவன், அகங்காரத்தை முழுங்கிறவன், அஜ்ஞானத்தை முழுங்கிறவன். ஈஸ்வரனுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? நம்மளை சாப்பிடுறது தான். அது வேற நம்ம ஸ்வீட்டா இருந்தா நம்மளை ஈஸியா சாப்பிட்டுடுவோம். நம்ம அகங்காரத்தை நன்னா வெண்ணெய் மாதிரி பண்ணி வச்சா கிருஷ்ணன் வெண்ணெயை திருடினான்னு சொல்றோமே. வெண்ணெய் என்ன? உள்ளேந்து தேர்ந்து எடுத்த தெளிஞ்ச ஜீவன் தான் வெண்ணெய். அதை அவன் எடுத்து சாப்பிட்டுடுவான். நவநீதம் கடையில் ஆத்ம விசாரம் பண்றது என்ன? தயிர் கடையிற மாதிரி தான். கடைஞ்சு அந்த வெண்ணையை திரட்டி வச்சா ஈஸ்வரன் என்ன பண்றான்? சாப்பிடுறது, முழுங்கிறது. அதுதான் ஊனாதல் கான். ஈஸ்வரன் வந்து நம்மளை ஊனா பண்ணிட்டு விடுறார் அப்படி சொல்லி. வெளியில ஏதாவது ஒரு ஈஸ்வரன் நம்மளை முழுங்குறான்னு அர்த்தம் இல்லை. நம்ம அந்தரியாமி, நம்ம ஆத்மாவே நம்ம மனதை முழுங்கிறது. ஸ்வரூப விஸ்ராந்தி தான் ஊனாதல். வெளியில குரு சந்நிதியில போற போது, பகவான் சந்நிதியில வரபோது ஹிருதயத்துல அந்த ஆத்மஸ்பூர்த்தி கிளம்புறது. நிறைய சாதகர்கள் அப்படிதான் பகவான் கிட்ட வந்து சரணாகதி பண்ணியிருக்கா. அந்த சந்நிதியில வந்த க்ஷணத்திலேயே ஹிருதயத்துல அந்த அபிமானம் ஹிருதயத்துல போய் லயமாகற அனுபவம் ஏற்படுறது. இந்த ஊனாதல் இட் ஸ்டார்ட்ஸ் மெதுவா உள்ள அரிச்சு 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 எடுக்கிறது. கனகம்மா சொல்லுவான், இந்த செம்பருத்தி பூ இலையில இந்த புழு வந்து உட்காந்துட்டு தானே இலையில அப்படியே அரிச்சு அரிச்சு எடுத்துணும். அந்த மாதிரி இந்த ஞானம் உள்ள பூந்து தானா கொஞ்சம் கொஞ்சமா வாசனைய பூரா அரிச்சு எடுத்துடும் அப்படின்னு. உள்ள இருக்கிற வாசனையெல்லாம் அரிச்சு எடுத்துடும். ஞானம் பிரவேசம் பண்ணி அப்புறம் அது எப்படி வேலை பண்றதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. பகவான் கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்கா, பகவானே நாங்க இங்க வந்து நிறைய வருஷமாச்சு, ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸே ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு. அதுக்கு பகவான் கொடுக்கிற உதாரணம், பகவானுக்கு முன்னாடி இது வந்து ராமகிருஷ்ணருடைய பத்னி சாரதா தேவி, சாரதாமணி தேவி இதே உதாரணத்தை கொடுத்துருக்கா. நிறைய பேர் அந்த அம்மா கிட்ட உங்ககிட்ட மந்திரோபதேசம் வாங்கிட்டோம், ஜபம் பண்றோம், ஒன்றும் ப்ரோக்ரஸே தெரியலையே அப்படின்னு சொல்றது. அந்த அம்மாவும் இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கு. ஒரு குழந்தை வந்து சாப்பிடாமே தூங்கி விடுத்து, அந்த அம்மா வந்து அதை எழுப்பி பாதி தூக்கத்துல சாப்பாடு ஊட்டுவா, ஊட்டி உள்ள கொண்டு போய் தூக்கம் பண்ணினா அடுத்த நாள் எழுந்திருந்து அந்த குழந்தை சொல்றது, நான் சாப்பிடவே இல்லையே நேத்துக்குங்கிறது, அது சாப்பிட்றதே தெரியல. இந்த மாதிரி குரு கிருப்பையினால நமக்குள்ள ஏற்படுற அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற வாசனா க்ஷயம், அபிமான க்ஷயம், கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை அரிச்சரிச்சு முழுங்கின்னு இருக்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கறத தான் தெரியும். ஞானம்ங்கிறது ஒன் ஸ்ட்ரோக் தான், ஆனா வாசனாட்சயம் மெதுவா தான், வாசனாட்சயம் மெதுவா தான். வாசனாட்சயம் ஞானத்துக்கு முன்னாடியும் உண்டாகும், ஞானத்துக்கு அப்புறம் ஆத்மனிஷ்டை பரிபூர்ணமா வரத்துக்கு நடுப்புலையும் உண்டாகும். ஞானம் வந்த உடனேயே பகவான மாதிரி எல்லாரும் உட்கார்லையே, திரும்பவும் சொல்றதே. அது என்ன, ஞானிகள்லயே பிரம்மவித், பிரம்மவித் வரஹா, பிரம்மவித் வரியஹா, பிரம்மவித் வரிஷ்டஹா, நாலு பேர் சொல்றா. பிரம்மவித்னா அவனுக்கு ஞானம் நல்ல தெளிவா ஞானம் ஏற்பட்டு கொடுத்து பிரகாசிச்சு கொடுத்து, ஆனா அதுக்கப்புறமும் வாசனைகள் இருக்கும், பிராரப்தம் இருக்கும். சில பேருக்கு அது எங்கேயோ பிரகாசிச்சு போய் அதோட இஃபெக்ட் எதுவும் வெளியில தெரியவே தெரியாது. அதுக்கும் பிராரப்தம் பலவத்தரம் விதுஷாம் பிராரப்தம் பலவத்தரம் அப்படின்னு விவேக சூடாமணியில ஒரு ஸ்லோகமே வரும். தெரிஞ்சின்றவனுக்கு பிராரப்தம் பத்தின்னு விடுமா, நெருப்பு வச்ச பட்டாசு மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சுடும். சில பேர் விஷயத்துல அப்பா சுழட்டி அடிச்சுடும் போட்டு, எனக்காம உணர்ந்தானே தவிர அந்நிலையில நிக்கல, அது உள்ள பிரகாசமாய் போயிடுத்து. இப்ப இவனோட பிராரப்தம் எல்லாமே பத்தின்ற நெருப்பு மாதிரி எரிஞ்சிடும், காட்டு தீ மாதிரி எரிஞ்சிடும். அப்ப அவனுக்கு பிரம்மவித்னு பேரு, அவனும் ஞானி தான், ஆனால் ஞான நிஷ்டன் இல்லை. சாதகர்களுக்கு அவனை ஆசிரியிக்க முடியாது, என்னக்கா சாதகர்களுக்கு அவனை ஆசிரியிச்சு பிரயோஜனம் வராது. அவனுக்கு அந்த நிலை இல்லை, அந்த நிலையை உபதேசத்துல பண்ணறதுக்கு இருக்கிற தெளிவும் வராது. அந்த நிலையில் அவன் பிரம்ம விஸ்ராந்தனும் இல்லை. குருவுக்கு லட்சணம் சொல்ற போது, ஸ்ரோத்ரியோ அவ்ரஜினோ அகாமகதோ யோ பிரம்மவித்தமஹா பிரம்மணி உபரதஹா சாந்தஹா நிரிந்தனைவானலஹா அப்படிங்கிறார். அது பூர்ண பிரம்மனிஷ்டனுக்கு லட்சணம், பூர்ணமா பிரம்மனிஷ்டனா இல்லை அவனுக்கு. மீதியும் அவன் மனசு புத்தி எல்லாம் சஞ்சலப்பட்டு விவகாரம் கர்மா அநேக கஷ்டங்கள்ல இருக்கான். அவன் பிரம்மவித். பிரம்மவித் வரன் எப்படின்னா அவனுக்கு ஞானத்தோட தெளிவு இருக்கு, அது உணர்வில் இருக்கு, அவனுக்கு தெரியும், அப்பவும் விவகாரம் இருக்கு. அவன் லோகத்துல பல நல்ல காரியங்கள் பண்ணுவன், அவன் குருவா இருப்பன், ஆச்சாரியனா இருப்பன், லோகோத்தார பிரவர்த்தனைகள்லாம் பண்ண முடியும் அவனுக்கு. பிரம்மவித் வரியனுக்கு சமாதி பங்கம் இல்லை. அவன் விவகாரம் பண்ற போதும் சமாதி பங்கம் இல்லாமையே சகஜ நிஷ்டனாவே இருந்துட்டே விவகாரம் பண்ணுவான். பிரம்மவித் வரிஷ்டனா இருக்கிறவனுக்கு பிரபஞ்சமும் இல்லை, சரீரமும் இல்லை. அவன் சரீரத்தில் இருக்கிற போதே விதேகி தான், அவன் சரீரம் இல்லாத பூர்ண பிரம்ம வஸ்து தான் அவன், அவன் ஈஸ்வரனே தான், நடமாடும் கடவுள். அவனுக்கு தேக தேகம் இருக்கிற போதும் தேகம் இல்லை, அவன் உலகத்தில் இருக்கிற போதும் உலகத்தில் இல்லை, விவகாரம் என்ற போதும் விவகாரம் இல்லை. கர்மணி அகர்மய பசியது அகர்மணிச்ச கர்மயா மகாவிதேகாக அப்படின்னு பதஞ்சலி யோகசூத்திரத்தில் அந்த நிலையில் இருக்கிறவாள் மகாவிதேகாக அப்படின்னு சொல்கிறார். பிரகாஷாவரண க்ஷயா ஒரு யோகசூத்திரம் வரும், பிரகாசத்தில் இருக்கிற ஆவரணம் பூரா கிழிஞ்சு விடுத்தான் அவன். மகாவிதேகாக அவனுக்கு தேகமே இல்லை, அவனோட சரீரம் என்ன பிரபஞ்சமே அவனுக்கு சரீரம்தான், விஸ்வமே அவனுக்கு சரீரம்தான். அகண்டாகாரமா பூர்ணமா ஆகாசம் போல எல்லையில்லாத பொருளாக விளங்கின்னு இருக்கிறவன் அவன். எல்லை இல்லாத பொருளாக விளங்கின்னு இருக்கிறதுனால அவனுக்கு பிராரப்தம் இல்லை, கர்மா இல்லை, அவனுக்கு ஒரு துக்கம் இல்லை. அவனுடைய சந்நிதி மாத்திர விசேஷத்தில் ஞானம் ஏற்பட்டுடும், அவனோட சந்நிதி மாத்திர விசேஷத்தில் சுவானுபவம் ஏற்பட்டுடும், அவனோட சந்நிதி மாத்திர விசேஷத்தில் பக்குவைகளுக்கு சமாதி நிஷ்டை ஏற்பட்டுடும். அது வரிஷ்டனாக இருக்கிற ஞானியுடைய விஷயத்தில் அந்த நிலை வரபோது வாசனை வாசனாட்சயம் சாதகனுக்கு வந்து வாசனாட்சயத்துக்கு வழி என்ன அப்படின்னாக்கா யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தியானம் கர்மாவை நிஷ்காமியமாக பண்ணுறது உபாசனை பண்ணுறது இதெல்லாம் சாதகனுக்கு வாசனாட்சயத்துக்கு மார்க்கம். ஞானன் ஞானிக்கு வாசனாட்சயம் சமாதியினாலேயே தான், திரும்ப திரும்ப ஸ்வரூப நிஷ்டையை அபியாசம் பண்ணி அபியாசம் பண்ணி அபியாசம் பண்ணி தன்னலையில் இருந்துட்டே தான் வாசனாட்சயமே தவிர வாசனாட்சயத்துக்கு பெற மார்க்கங்களை அவன் ஆசிரியக்கல. ஞான விசாரத்தினாலேயே வாசனாட்சயம் ஏற்படுறது, ஞான விசாரத்தினாலேயே அவனுக்கு பிராரப்தக்ஷயம் ஏற்படுறது, ஞான விசாரத்தினாலேயே அவனுக்கு கர்மக்ஷயம் ஏற்படுறது. பிராரப்தம் முடிஞ்சாதான் சரீரத்தில் இருக்கிற விதைகள்லாம் எரிஞ்சு போனாதான் அவனுக்கு சரீரத்தில் இருக்கிற போது சரீரபந்த விச்சேதம் ஏற்பட்டு அகண்டாகார ஸ்வரூபமா நிரிந்தன இவ அனலஹா அப்படின்னோமே, சிலிண்டர் காலியானா எப்படி கேஸ் தானாகவே அணைஞ்சிடுமோ அந்த மாதிரி உள்ளே இருக்கிற வாசனா பிரக்ஷயம் வர மனம் தானாகவே ஒடுங்கி ஸ்வரூபாக்காரம் உண்டு கேவல சித் சக்தி மாத்திரமா ஹிருதயத்தில் இருக்கு. மனசுன்னு சொல்கிற ஒன்றும் இல்லை, சித் சக்தி தான் இருக்கு, அந்த ஒளி தான் இருக்கு, சித்தம் இல்லை, விருத்தி இல்லை, ஒளி தான் இருக்கு, அந்த ஸ்பூர்த்தி தான் இருக்கு, சைதன்யம் தான் இருக்கு. அந்த சைதன்யத்துக்கு மனம் ஊனாயிடுத்து, ஊனாயிடுத்துன்னா வாசனைகள்லாம் அடங்கிடுத்துன்னு அர்த்தம், அபிமானம் எல்லாம் அடங்கிடுத்து, கர்த்திருவம் போயிடுத்து, போக்திருத்துவம் போயிடுத்து, ராகத்வேஷம் போயிடுத்து, ஊனாதல்னு பகவான் சொல்றது பரிபூர்ண ஆத்மனிஷ்ட. சாப்பிட்டு முடிஞ்சா அப்புறம் என்ன பண்றோம், பகவான்கிட்டே கேட்டிருக்கான். பகவானுடைய உடம்பு கேன்சர்னால கஷ்டப்படுற போது ஒரு வாட்டி பகவான்கிட்ட கேட்கிற போது பகவான் சொல்லிட்டு சாப்பிட்டானா அந்த எச்சில் இலையை யாராவது பீரோவில் வச்சு போட்டுவாளான்னு, அது பாட்டு தூக்கி வீச வேண்டியதுதான். அந்த மாதிரி சாப்பிட்டு முடிஞ்ச எச்சில் இலை மாதிரி தான் இந்த சரீரம் அப்படின்னு அப்படின்னு ஞானியை பொறுத்தவரை அறிய வேண்டியது அறிஞ்சுதானா, சரீரம் இருந்தா என்ன போனா என்ன நின்னா என்ன, எதுவுமே அவருடைய ஸ்வரூபத்தில் பங்கமே ஏற்படுத்தலை. சரீரம்ங்கிறது உலகத்தில் அந்த வேப்ப மரம் நிற்கிற மாதிரி தென்னை மரம் நிற்கிற மாதிரி பிரகிருதியில் ஒரு பதார்த்தமே தவிர ஸ்வரூபத்தில் சரீரத்தோட அத்தியந்த அபாவத்தை ஞானி சதா அனுபவிச்சுன்னு இருக்கார். ஸ்வரூபத்தில் சரீரத்தோட அத்தியந்த அபாவம், மனசோட அத்தியந்த அபாவம், அபிமானத்தோட அத்தியந்த அபாவம், அஜானத்தோட அத்தியந்த அபாவம் ஞானிக்கு சதா ஸ்வரூபத்தில் இருக்கு. அப்படின்னா ஸ்வரூபத்தில் இது எக்காலத்திலையும் இல்லைன்னு அர்த்தம். அந்த ஸ்வரூபானுபவத்தை தான் ஊனாதல் அப்படின்னு பகவான் சொல்லி, அப்படின்னா உள்ள எல்லாம் ஹிருதயத்தில் போய் ஒடுங்கி விடுத்து, அபிமானம் எல்லாம் ஹிருதயத்தில் போய் ஒடுங்கி விடுத்து, அஜானம் ஹிருதயத்திலேயே மறைஞ்சு விடுத்து. சூரியனே தன்னை மறைக்கக்கூடிய மேகத்தை தன் முன்னாலேருந்து விளக்கிறது இல்லையா, அந்த மாதிரி ஆத்மாவே தன்னை மறைக்கக்கூடிய அகங்காரத்தை தன்னிலேந்து உத்பவிச்ச அகங்காரத்தை தானே இல்லாமல் பண்ணிட்டு. அப்போ ஒரு கேள்வி கேட்போம், சரி இந்த அகங்காரம் ஏன் உண்டாச்சு, சயின்டிஃபிக் குவஸ்டின், இந்த அபிமானம் ஏன் உண்டாச்சு? இந்த மனம் இப்படியெல்லாம் ஏன் சிருஷ்டி பண்ணணும்? இப்படி இப்படி சரீரமெல்லாம் சிருஷ்டி பண்ணி, மைண்டெல்லாம் சிருஷ்டி பண்ணி ஏன் ஆத்மாவிலேருந்து இதெல்லாம் கிளம்பித்து அப்படின்னா, வேதம் வேடிக்கையாக ஒரு பதில் சொல்கிறது. வேதம் சொல்கிறது பகவானுக்கு தனியே இருந்து போர் அடிச்சுடுத்தான். அப்போ ஈஸ்வரன் என்ன பண்ணால், நானே அகம் பகுஸ்யாம் அப்படி, நானே எல்லாம் ஆயிடுறேன், அப்புறம் நானே என் கூட விளையாடுறேன். அப்படி விளையாடி விளையாடி விளையாட்டை சீரியஸாக எடுத்துட்டு விடுவோம் பார்த்தீங்களா இல்லையா? இப்போ இப்போ இந்த கிரிக்கெட்டுன்னு ஒரு விளையாட்டு, அது போய் இப்போ விளையாட்டாவா இருக்கு இல்லையா? யுத்தமாக மாறிவிடுறது, பெரிய யுத்தம், பெரிய பிஸ்னஸ்ஸாக எல்லாம் மாறிவிடுது இல்லையா? விளையாட்டாக இருந்தது அந்த மாதிரி விளையாடி விளையாடி சீரியஸ் ஆகிடும். அப்போது விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் போயிடும். சம்சாரங்கிறது விளையாட்டுன்னு நம்ம மறந்து போயிட்டோம் இல்லையா? குழந்தைகளாக இருக்கிறது விளையாட்டு ஞாபகம் இருக்குது. குழந்தைகளுக்கு ஒன்றும் லைஃப்பில் பர்பஸே இல்லை. நம்ம தான் குழந்தைகள்கிட்ட லைஃப் ரொம்ப சீரியஸாகவும் சீரியஸாகவும் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து சந்தோஷமாக இருக்கிற குழந்தைகளை இடித்த புளி மாதிரி ஆக்கி வைக்கிறோம். சந்தோஷமாக இருக்கிற குழந்தைகளை போய் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு அதை சொல்லி கொடுத்து இதை சொல்லி கொடுத்து சீரியஸாக பண்ணி அப்புறம் என்னென்னலாமோ சீரியஸாக எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த சம்சாரத்துக்குள்ளே நுழைக்கிறோம். ஒரு பெரிய மகா பாபம் அது. ஸ்கூலில் அனுப்புறதுங்கிறது ஒரு மகாபாபம் தான், ஒத்துக்கிறேன். என்ன பண்ணுறது? அது உழுவை அழிப்பு அந்த சம்சாரத்துக்குள்ளே போய் அந்த குழந்தைய கொண்டு போய் தள்ளுறோம். அப்புறம் அதுக்குள்ளே மாட்டின்ட்டு அது இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போய் ஆப்பிரிக்காவுக்கு போய் அங்கே போய் இங்கே போய் கஷ்டப்பட்டு திரும்பி வரவே தெரியாமல் முழிச்சுட்டு அப்படியே அஞ்ஞானம் பெற்று போட்டுட்டே இருக்கும். அப்படி அது சம்சாரங்கிறது சீரியஸாக பண்ணிட்டு விடுறோம் லைஃபை. அப்புறம் அது விளையாட்டுன்னு தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணுறது? ஞானம் வேண்டியிருக்கு. விளையாட்டு எப்போ நிறுத்துவோம்னா கஷ்டம் வந்தால் தான் நிறுத்துவோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுனால விளையாட்டை நிறுத்தவே மாட்டோம். நாங்கள்லாம் சின்னத்தில் கிரிக்கெட் விளையாடுற போது எல்லாருக்கெல்லாம் பால், ஸ்டெம்ப், பேட்லாம் வாங்கிறதுக்கு பணம் இருக்காது. ஏதாவது ஒரு பையன்கிட்ட இருக்கும். அவன் பணக்கார பையன்னா அவங்ககிட்ட தான். இந்த கதை பெரும்பாலும் எல்லா ஊர்லேயும் அப்படி தான் நிறைய பேர் சொல்லியிருக்கான். அந்த பையனுக்கு அவங்ககிட்ட பணம் இருக்கும், அவனோட தான் எல்லா ஆர்டிகிள்ஸும் விளையாட்டு சாமானுகள்லாம். விளையாட்டு எது வர ஒழுங்காக நடக்கும்னா அவன் அவுட் ஆகிற வர. அந்த பையன் அவுட் ஆகிட்டான்னா எல்லாத்தையும் புழைக்கின்னு கிளம்பிடுவான், விளையாட்டு போயிடும். அந்த மாதிரி சம்சாரத்தில் நம்ம தோக்கிற வர, நமக்கு கஷ்டம் வர வர, நமக்கு துன்பம் வர வர நம்ம விளையாட்டை நிறுத்தவே மாட்டோம். துன்பம் வந்துதானால், கஷ்டம் வந்துதானால் அப்போ வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். எல்லாம் பொய், காயமே இது பொய்யடா, காத்தடைச்ச பையடா எல்லாம். அது வரைக்கும் காயம் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம். எல்லாம் ஹெல்த் எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு டானிக் எல்லாம் சாப்பிட்டுண்டு வளர்த்தின்னு இருப்போம். அப்புறம் வைராக்கியம் வந்துடும். வைராக்கியம் வந்து ஞானத்தை அடைஞ்ச பிறகு திரும்ப இந்த சம்சாரத்தை பார்க்குற போது ரசமாக இருக்கும், ஆனந்தமா இருக்குமா. அப்போ வெறுப்பு வரல. அதுக்கப்புறம் உலகத்தை பார்க்குற போது அது எப்படி இருக்குன்னாக்கா பாகவதத்தில் வருது. அஜ்ஞானிக்கு சம்சாரம், சாதகனுக்கு மித்திய, ஞானிக்கு ராச லீலையாம் இந்த பிரபஞ்சமே. மூணு ஸ்டேஜ். அஜ்ஞானிக்கு சம்சாரம், சாதகனுக்கு மித்திய, ஞானிக்கு எப்படி இருக்குன்னாக்கா விஸ்வோத்பவஸ்திதிலயேஷு நிமித்த லீலா ராசாயதே நமயிதம் சக்ருமேஸ்வராய. அந்த புத்தியில் இருக்கிற அஜ்ஞானம் விலகின உடனே இந்திரியங்களாலெல்லாம் பகவான் தான் தெரியறார், மனசினால பகவான் தான் தெரியறார், புத்தினால பகவான் தான் தெரியறார். ஆத்மாத்வம் கிரிஜா மதிஹி சஹசரா பிராணாஹ ஷரீரம் கிரகம் பூஜாதே விஷயோபோக ரஜனா நித்ரா சமாதி ஸ்திதிஹி சஞ்சார பதயோ பிரதக்ஷண விதி ஸ்தோத்ராணி சர்வாகிரஹ யத்யத் கர்ம கரோமி தத்தத் அகிலம் சம்போ தவ ஆராதனம். சம்சாரம் எங்க இருக்கு? லௌகிக வாழ்க்கை எங்க இருக்கு? லௌகிக வாழ்க்கைன்னு ஒரு வாழ்க்கையே இல்லை. லௌகிக வாழ்க்கை பாரமார்த்திக வாழ்க்கை ரெண்டு வந்தாலே அத்வைதம் போச்சு. அந்த ஞான நிஷ்டையில எதை நீங்க லௌகிகம் அப்படின்னு கூப்பிட்டீங்களோ அதுவே பரமேஸ்வரனுடைய திருக்கூத்து தான். அந்த திருக்கூத்து தான், அந்த திருக்கூத்தை பார்த்து அதில் ரசிக்கிறது தான் பக்தி. அதில் அந்த நினப்பு மறந்துட்டோமா சம்சாரம் வந்துடும், ஞாபகம் வந்துடுதா ரசம். அப்பப்போ மறந்து போயிடுவோம். மறந்து போயிடுற போது பயம் வந்துடுறது. ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு தான் சத்சங்கம். அப்படி அந்த ஈஸ்வரனுடைய கிருபைக்கு நாம பாத்திரமானா, நம்ம மனம் வந்து ஆத்மாவில் ஒடுங்கி விடுத்தானால், அப்படின்னா எப்படி ஒடுங்கிறது? யோகத்தினால, யோகத்தில் வந்து திரவியாத்மகமாக ஒடுங்கும், ஞானத்தில் வந்து ஞானாத்மகமாக ஒடுங்கும். அப்படின்னாக்கா ஆப்ஜெக்டிவாக தியானம் பண்ணுற போது சமாதி நிலையில் ஒடுங்கும், ஞானத்தில் வந்து அறிவுனால பரிபூர்ணமாக ஒடுங்கும். இப்போ சில வஸ்துக்கள் போனாலும் நமக்கு அதோட உபதிரவம் போகாது. நமக்கு ரொம்ப பிடிச்சவா யாரோ இறந்து போயிட்டா கூட அவள் இல்லாமல் ஆனாலும் அவளை பற்றி இருக்கிற மெம்மரி இருக்கே நமக்கு வந்து துக்கத்தை கொடுத்துட்டு இருக்கும். ஆனால் நமக்கு ரொம்ப பிடிச்சவாளாக இருந்தவா நமக்கு பிடிக்காமல் ஆகிட்டா வச்சுங்கோ, இல்லாட்டா அவள் நம்ம முன்னேல நமக்கு வேண்டான்னு தோணி கொடுத்த அவளை அப்படின்னு விட்டோம்னாக்கா அவளை மறந்தே மறந்து போய்டுறோம். நம்ம கான்ஷியஸாக விட்ட பொருள்கள் எல்லாமே அது வெளியில் இருந்தாலும் நம்மளை துன்பப்படுத்தாது. நம்ம கான்ஷியஸாக விடலை ஆனால் உடம்பு கூட மரணத்துக்கு அப்புறமும் கஷ்டப்படுத்தும். உடம்பு இருக்கிற போதே உடம்பை விட்டாதான் உடம்பு போகிற போது கஷ்டப்படாமல் இருக்க முடியும். உடம்பு இருக்கிற போது உடம்பு விடலையானால் உடம்பு நம்மளை விட்டு போகிற போது நமக்கு துன்பம் உண்டாகும், துக்கம் உண்டாகும். அதனால ஞானத்தினால்தான் விட முடியும். சரீரத்தை நீங்கள் இல்லாமல் பண்ண வேண்டாம். சரீரம் உங்களுக்கு இல்லாமல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொடுக்கவே இல்லையே. சரீரத்தை யாராவது உங்களுக்கு கொடுத்துருக்காளான்? நீங்கள் உபேட்சிக்கிறதுக்கு உங்களோட தான் நான் உடம்பு, மனம் உங்களோட தான் நான். நீங்கள் உபேட்சிக்கிறதுக்கு நான் உலகத்தை விட்டு விட்டேன். உலகத்தை உனக்கு யாரு கொடுத்துருக்கா விடுறதுக்கு? எதுவுமே உனக்கு கொடுக்கலையே. போன வாரம் கூட பாகவதத்தை சொல்ற போது ஒரு கதை சொன்னேன், இங்கேயோ கேட்ட ஒரு கதை. ஒரு சுவாமி ஒரு ஊருக்கு வந்து எல்லாருக்கும் மந்திர உபதேசம் கொடுத்தாராம். எல்லாரும் போய் வாங்கிண்டா. அந்த ஊரில் ஒரு பாட்டி, அந்த பாட்டி ஒரு ஞானி. அந்த பாட்டி மட்டும் இவர்கிட்ட மந்திரோபதேசம் வாங்கிக்க வரல. இவர் அந்த பாட்டியை வர வச்சு, எல்லாரும் உங்கள் ஊரில் இருக்கிறவாள்லாம் வந்தா, நீ மாத்திரம் வரலையே? இல்லை சுவாமி, எனக்கு நடக்க முடியலை, நான் வரல. எங்கிட்டேருந்து மந்திரோபதேசம் வாங்கிக்கோ அப்படின்னு. உங்ககிட்டேருந்து மந்திரோபதேசம் வாங்கினா என்ன கிடைக்கும்? மந்திரோபதேசம் வாங்கிட்டா உனக்கு வைகுண்டம் கிடைக்கும் அப்படின்னா. ஓ, அப்படின்னா வாங்கிக்கிறேன். வைகுண்டத்தையே நான் உனக்கு கொடுக்குறேன், என்ன வாங்கி மந்திரம் வாங்கணும். அதுக்கப்புறம் தட்சிணா கொடுன்னு கேட்டாரான். அப்போ இவ சொன்னா, உங்களுக்கு நான் தமிழ்நாட்டையே கொடுக்குறேன் அப்படின்னா. ஏன் தமிழ்நாட்டை கொடுக்குறேன்? இல்லை இல்லை, கர்நாடகாவை வேணா கர்நாடகாவை கொடுக்குறேன் அப்படின்னு. என்ன பாட்டி வேடிக்கை பேசுற? தமிழ்நாடு கர்நாடகால உன்னோட தாத்தாவோட சொத்தா அப்படின்னு கேட்ட. வைகுண்டம் என்ன உங்க தாத்தாவோட சொத்தம் அப்படின்னு கேட்டான். நீ தமிழ்நாடு கர்நாடகாலாம் கொடுக்குறேங்கன்னா அது மாத்திரம் வாங்கிட்டு என்னப்பா அப்படின்னா. அந்த மாதிரி நான் உலகத்தை விட்டேன்னா உலகத்தை யாரு கொடுத்துருக்கா உனக்கு விடுறதுக்கு? உனக்கு கொடுத்துருந்தா தானே விடுறதுக்கு. சரீரத்தை உனக்கு யாரு கொடுத்துருக்கா உனக்கு விடுறதுக்கு? சரீரம் கொடுத்துருக்கான்னு சரீரத்தோட ஏதாவது மெக்கானிசம் நமக்கு தெரியுமா? ஏதோ லிவர் கிட்னி எல்லாம் சொல்கிறார், லிவர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு ஒரு டாக்டர். அவரே அவர் லிவர் பார்த்தது கிடையாது. யாரோடோ செத்து போனவரோட லிவர் அவர் பார்த்துருக்காரே தவிர, அவரோட லிவரையோ கிட்னியோ எந்த கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டும் லிவர் ஸ்பெஷலிஸ்ட்டும் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டும் அவாவா ஹார்ட்டையோ அவாவா கிட்னியோ அவாவா லிவரையோ பார்த்தது கிடையாது இல்லையா. இவ்வளவு தான் நம்ம உடம்பை பற்றி நமக்கு தெரியும். நம்ம சரீரத்தை நமக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா சரீரம் நமக்கு கொடுக்கல, மனசு நமக்கு கொடுக்கல, புத்தி நமக்கு அதெல்லாம் இருக்கு. பிரகிருதியில் என்னெல்லாமோ இருக்கிற மாதிரி, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் காற்று எல்லாம் இருக்கிற மாதிரி மனசு இருக்கு. ஒரு நேரம் காற்று வீசுறது, ஒரு நேரம் காற்று வரல, அந்த மாதிரி ஒரு நேரம் மனசு நிம்மதியா இருக்கு, ஒரு நேரம் மனசு எண்ணங்கள்லாம் வர்றது. நம்ம கிட்ட கேட்டா வர்றது ஒரு நேரம் புத்தி வேலை பண்ணுறது, ஒரு நேரம் வேலை பண்ணலை. ஒருத்தருக்கு ரொம்ப புத்தி இருக்குது, ஒருத்தருக்கு புத்தி இல்லை, என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் பிரகிருதி. இது எதுவும் நம்ம ஸ்வரூபத்தில் இல்லை, இது எதுவும் நம்ம அல்ல. சரீரம் நான் அல்ல, மனம் நான் அல்ல, புத்தி நான் அல்ல. அப்புறம் நான் 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 ஏதோ ஒன்று ஸ்புரிக்கிறதே, அதோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு ஆராய்ந்து உள்ள பார்க்க, அந்த நான்கிற அனுபவம் என்ன? எல்லாம் பரிணமிக்கிற போதும் கொஞ்சம் கூட பரிணமிக்காம அனுபவஸ்வரூபமா, கேவலமான உணர்வு மாத்திரமா, நான்கிற அனுபவஸ்வரூபமா, பால்யம் கௌமாரம் யௌவனம் வார்த்தக்கியம் ஜாக்கிரத்து ஸ்வப்னம் சுஷுப்தி எல்லா நிலையிலையும் மறாம அபரிணாமியமா ஒரு உணர்வு இருக்கு இல்லையா? அந்த நான் இருக்கேங்கிற உணர்வு அகம் அகம் அகங்கிற அனுபவஸ்வரூபமா நித்திய சித்தமா இருக்கு. அந்த உணர்வு, அந்த உணர்வை கவனிக்க 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 அந்த உணர்வையே விடாம கவனிக்கிறது தான் தியானம். அந்த உணர்வே தான் சமாதி, அந்த உணர்வே தான் பிரம்மம், அந்த உணர்வே தான் ஞானம், அந்த உணர்வே தான் கேவலமான சித். அந்த சித் ஸ்வரூபமா இருக்கிற வஸ்துவை கவனிச்சு நம்ம மனம் நம்ம புத்தி அதுல பிரவேசம் பண்றது. பிரவேசம் பண்றதுன்னா அதுலேருந்து கிளம்பக்கூடிய ஸ்பூர்த்தி, அதுவே தன்னோட சோர்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறது. நான் இருக்கேங்கிற அந்த உணர்வு இருக்கேன், அந்த உணர்வே என்னோட ஸ்வரூபம் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறது. அந்த அகம் அகங்கிற அனுபவம் இருக்கோலையும் அந்த அனுபவத்தை ரெக்கக்னைஸ் பண்ணினா அந்த அனுபவத்தை விடாம கேவல அனுபவானந்த ஸ்வரூபம். அந்த அனுபவத்தை உணர, அந்த அனுபவத்தில் சரீரம் கிடையாது, அந்த அனுபவத்தில் மனம் கிடையாது, அந்த அனுபவத்தில் பிராணன் கிடையாது, அந்த அனுபவத்தில் அபிமானம் உதிச்சு நின்று அடங்குற போதும் அந்த அனுபவம் கேவலமாக பிரஜை மாத்திரமா சிதாகாசஸ்வரூபமாக பிரகாசிச்சுருக்கு. அந்த அனுபவம் தான் அருணாச்சலம், அந்த அனுபவம் தான் ஆத்மா, அந்த அனுபவம் தான் பிரம்மம், அந்த அனுபவம் தான் ஈஸ்வரன், அந்த அனுபவம் தான் சிவன், அந்த அனுபவம் தான் விஷ்ணு, அந்த அனுபவம் தான் எல்லா வேதம் சாஸ்திரம் புராணங்கள் எல்லாம் அந்த அனுபவம் தான். அந்த அனுபவம் ஒன்று தான் நமக்கு கொடுத்துருக்கிற வஸ்து அப்படின்னா மாறுபடாமல் நமக்கு நித்திய சித்தமாக பரிணாமம் இல்லாமல் சதா எப்பவும் தானா தானா இயங்கின்னு இருக்கிறது அந்த அனுபவம் தான். தானே தானா பிரகாசிச்சுண்டு ஸ்வயம் பிரகாசமானமாக இருக்கிறது அந்த அனுபவம் தான். அந்த அனுபவத்தை நாடுறதுக்கு ஒரு பிடிப்பு, ஒரு பிடிப்பு தான் ஆத்ம விசாரம், ஒரு பிடிப்பு தான் ஒரு உபாசனை. ஒரு மூர்த்தியை உபாசனை பண்ணினா கூட, ஒரு ரூபத்தை தியானம் பண்ணினா கூட அந்த ரூபம் லாஸ்ட்ல அந்த ரூபம் அந்த அனுபவத்தில் போய் மறைஞ்சிடும். வெளியில் ஒரு மூர்த்தியை உபாசனை பண்ணுறோம், ஹிருதயத்தில் தியானம் பண்ணுறோம், தியானம் பண்ணுற மூர்த்தி ஹிருதயத்திலேயே பிரகாசமாகி எவ்வளவுக்கு எவ்வளவு சித்ஸ்வரூப சாநித்தியம் ஏற்படுறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த மூர்த்தி பிரகாசிக்கும் ஹிருதயத்தில். அந்த மூர்த்தி தானே தானாக ஹிருதயத்தில் ஒடுங்கி முக்தாஸ்ரயம் எர்ஹி நிர்விஷயம் விரக்தம் நிர்வாணமிருச்சதி மனஹா சஹசா யதார்ச்சிஹி. அந்த ஆசிரியம் தான், அந்த மூர்த்திங்கிறது ஆசிரியம் இல்லையா? மனசுக்கு வந்து நாம ஜபம்ங்கிறது ஒரு ஆசிரியம், ஒரு நாமத்தை பிடிக்கிறதுங்கிறது ஒரு ஆசிரியம். அதே மாதிரி ஆத்ம விசாரம்ங்கிறது ஒரு ஆசிரியம், நான் 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 அப்படின்னு கிரகிச்சுக்கிறோமே ஒரு ஆசிரியம் தானே. எனக்கு புரிஞ்சுது, எனக்கு புரியலை, நான் தியானம் பண்றேன், ஒரு ஆசிரியம் தானே. அகம் அகம் அகம்ங்கிறது ஒரு ஆசிரியம், ஏன்னா அது உதிக்கிறது நிற்கிறது அடங்கிறது ஒரு லிங்கம் தான். அது லிங்கம்னாக்க காட்டி கொடுக்கறது. அந்த நான்கிறது என்ன அப்படின்னு நாட, அந்த நான்கிறது சரீரத்துக்கிட்ட ஒட்டலை, கை கால் எதுவும் இல்லாட்டாலும் நான்கிற அனுபவம் இருக்கேன். உடம்புல இருக்கிற பார்ட்டு பார்த்தா கழட்டினாலும் நான்கிற அனுபவத்தை தொடாம தானே போயிட்டு வருது. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், இனிமேல் கொஞ்ச நாள் பொறுத்து பாடி டிரான்ஸ்பிளான்டேஷனே பண்ண முடியும். நம்ம புனர்ஜென்மா பண்றோமே, சரீரத்தில் இருக்கிற போதே கூடு விட்டு கூடு மாறுறதும் பாலே. அது கூட பண்ணினாலும் உணர்வு மாற்றம் இல்லாம அப்படியே தானே தானாக பிரகாசிச்சுருக்கு. அந்த உணர்வு சுத்த போதஸ்வபாவம், பிரகிருதி விகிருதி பின்னஹா சுத்த போதஸ்வபாவம். அந்த சுத்த போதஸ்வரூபமா சித்ஸ்வரூபமா பிரகாசிக்கிற அந்த வஸ்து இருக்கே, அந்த சைதன்யம் இருக்கே, அந்த சைதன்யம் தான் அருணாச்சல ஸ்வரூபம், அதுதான் ரமண ஸ்வரூபம், அதுதான் நம்மளோட ஸ்வரூபம். அதை உணர்றதுக்கு தான் ஆத்ம விசாரம் பண்றோம், நான் யாருங்கிற விசாரம் பண்றோம். அது டைரக்ட் பார்த்தா இருக்கு. என்னக்கா, வெளியில ஒரு தேவதையோ ஒரு மந்திரமோ எதுவும் இல்லாம நீங்க எங்க இருந்தாலும் உங்களை விட்டு பிரியாம இருக்கிற அனுபவம் நான். நீங்க சதா ஜபம் என்ற ஒரு மந்திரம் நான் 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 நான். உங்களை மீறிண்டு உள்ளேந்து அஜபா ஜபம், பகவான் ஒரு இடத்துல டாக்ஸ்ல சொல்றது, ஜபம் என்றதை பத்தி பகவான் கிட்ட கேட்கிற போது, எப்போது உனக்குள்ள நடக்கிற ஜபத்தை நீ கவனிக்க முடியலையானாதான் ஜபம் பண்ணணும் அப்படிங்கிறது. எப்போ உனக்குள்ள எந்த ஜபம் நடக்கிறது நான் இல்லையா? ஒரு பஸ்ல சீட் கிடைக்கணுமானா என்னெல்லாம் பண்றோம், அப்படி விளக்கின்னு ஒரு ஆளை விளக்கின்னு இடையில நுழையிற போது பார்க்கணும் எது அந்த ஃபோர்ஸ். சாப்பிடறதுக்கு முன்னாடி உட்காந்துக்கணும்னு பாக்குற போது ஏதோ ஒன்று உள்ள தள்ளுறது, பண்ண வேண்டாம் சொல்லலைனா அட் இஸ் டிஃபரெண்ட். அந்த அதை பத்தி நம்ம இப்ப பேசல, அட் இஸ் எ ப்ராக்டிக்கல் க்வெஸ்டின். ஆனால் அந்த அகம் அகம் பிரியம் தானே அது இல்லையா? ரொம்ப பிரியம். யாருகிட்ட பிரியம்? எங்கிட்ட தான் ரொம்ப பிரியம். எனக்கு முன்னாடி உட்காரணும், எனக்கு சீட் ஃபர்ஸ்ட் கிடைக்கணும். ஏன் இவ்வளவு பிரியம் அவாவா கிட்ட? ஏன்னா பிரியம்ங்கிறது ஆத்மாவோட ஸ்வரூபமா இருக்கிறதுனால. அந்த பிரியத்தோட எக்ஸ்பிரஷன், ஈகோ இஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த செல்ஃப். நம்ம ஈகோ தப்புன்னு சொல்லப்படாது. அகங்காரம்ங்கிறது ஒரு லெவல்ல அது நீச்சமா இருக்கிறதுனால நிந்த பண்றோமே தவிர, That is the greatest expression of self-love. பக்தி, பக்திக்கு ஈகோ வேணவே. ஆத்மா கிட்ட ஏற்படுற பக்தியோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் தான் ஈகோ. முதல்ல நான் தான், எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அந்த நான் 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 யாராவது நிந்த பண்ணினா அப்ப நான் தான் தெரியும். பிரவச்சனத்துக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல எழுந்திருந்து போயா அப்படின்னாக்கா, அப்படி இன்னைக்கு யாராவது ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தா வச்சுக்கோ, ஏயா தூங்குறேன், தூங்காதே, தூங்குறதுக்காக வந்திருக்கேன்னு கோவிச்சுன்னு பேசினா அதுக்கப்புறம் அவன் தூங்க மாட்டான், தூங்கவும் மாட்டான், எழுந்திருந்தும் போக மாட்டான். அதுக்கப்புறம் பிரவச்சனம் முடிஞ்ச அப்புறம் ரெண்டாவது ஒன்று பார்த்துட்டு தான் இருப்பான். ஏன்? அந்த ஈகோவை தொட்டாச்சுனாக்கா உங்களோட பிராணசக்தி பூரா எழுந்திருக்கும். அது வரைக்கும் நீங்கள் ஒன்றும் ஆக்டிவே ஆக மாட்டேன். ஈகோவை தொட்டா வேதாந்த விசாரத்துக்கு கூட எப்போ வருவோம்? ஈகோ ஈகோ தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஈகோ இல்லாட்டா வரமாட்டோம். அந்த ஈகோ சொல்கிறது, நான் சம்சாரத்தில் மாட்டின்ட்டுருக்கேன், கரையேறணும், எனக்கு ஜனனம் மரணம் முதலான துக்கங்கள்லாம் இருக்குது, அதுக்கு இதை தவிர வேற வழி இல்லைன்னு ஈகோ தெரிஞ்சு நுடுத்தானா அதுக்கு ஸ்ரத்த வந்துடும். அப்ப அவனுக்கு ஈகோக்கு பதிலாக அவனுக்கு ஹீகோன்னு பேர், ஒரு எச் சேர்த்துக்கல். ஹி வாண்ட்ஸ் டு கோ டு த சோர்ஸ். சோர்ஸ்ல போய் மெர்ஜ் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கான், ஊன் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கான் ஈஸ்வரனுக்கு. அந்த அகங்காரமே தன்னுடைய லிமிட்டேஷனை தெரிஞ்சுண்டு தான் அகண்டத்துல தோயறதுக்கு தயாராகிறது பாருங்க, அதுக்குதான் பக்தின்னு பேரு. நான் வந்து சின்னவனா இப்படியே இருந்துட்டு அசர்ட் பண்ணிட்டு இருக்காம அகண்டத்துல அப்படியே தோஞ்சி விடுறதுக்கு ரெடி. அந்த அலை போய் கடல்ல தோயற மாதிரி அபிமானம் ஸ்வரூபத்துல தோயறதுக்கு ரெடி ஆகிறது பாருங்கோ, அந்த ரெடினஸ் தான் பக்தி. ஈஸ்வரனுக்கோ குருவுக்கோ நாம அடங்குறோம். ஏன் அடங்குறோம்? பிகாஸ் யூ ஹாவ் ஃபவுண்ட் தட் யூ ஆர் கிரேட்லி பெனிஃபிட்டட் பை சரண்டர், பை கோயிங் டு த சோர்ஸ், நாட் பை அசர்ட்டிங். இந்த வேர்ல்டு யூ ஃபீல் யூ ஆர் பெனிஃபிட்டட் ஓன்லி பை அசர்ட்டிங், பட் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் யுவர் இன்டெலிஜென்ஸ் டீச்சர்ஸ் யூ தட் பை அபைடிங், பை மர்ஜிங் இன் த சோர்ஸ், யூ ஆர் ஹீல்ட் ஃப்ரம் வித்தின். அந்த ஒரு ஹீலிங் நடக்கிறது ஹிருதயத்திலேருந்து. அது தெரிஞ்சுக்கிற போது நேச்சுரலி யூ வாண்ட்ஸ் டு கெட் ஹீல்டு, கம்ப்ளீட்லி ஹீல்டு. இது வியாதியும் தெரியறது, இந்த லிமிட்டேஷன் செப்பரேட்டாக நிற்கிறது வியாதியும் தெரியறது. ஒரு ஸ்டேஜில் வந்து பக்தன் பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணுவார், என்ன நீ சேர்த்துக்கோ அப்படின்னு. அப்படி நிற்கப்படாது பகவானே, வேறென வெளிவருவேன் யார், வெளிவராய் அவன் தலையில் விரிமலர் பதத்தினை வைத்தே. பகவான் வந்து அருணாச்சல பதிகத்தில் சொல்றார், இந்த நான் அப்படின்னு கிளம்புறதே அது எங்கேருந்து கிளம்புறது பகவானே, அவனை வெளியில வரவிடாம உன்னோட பதத்தை அவன் தலையில வச்சு அமுக்கு அவனை அப்படிங்கிற. நீ நான் இருக்கப்படாது. இந்த மாதிரி ஏதோ ஒரு நிலையில ஈஸ்வரங்கிட்ட நாம சொல்லுவோம், என்னை சேர்த்துக்கோ, நான் செப்பரேட்டா நிற்கப்படாது, என்னை முழுங்கு, என்னை எடுத்துடு, என்னை வேறையா வச்சுக்காதே, என்னை அந்நியமா வச்சுக்காதே, அந்த அந்நியமா இல்லாம அகண்டமா உன்னோட ஸ்வரூபத்தில் நான் அடங்கி போகிறது தான் எனக்கு பரம ஸ்ரேயஸ்கரமான நிலை. அல்லாமல் இப்படி ஒரு ஆளாக இருந்துண்டு, ஒரு அகங்காரமாக இருந்துண்டு, சம்சாரத்தில் தவிச்சு, ஜனனம் மரணம் ஜனனம் மரணம்னு இல்லாமல் அகண்டாகார ஸ்வரூபமாக இருக்கும் நிலை, அதுதான் தன் பதம் அப்படின்னு பகவான் சொல்லித்து. சின்மயம் செழிக்க தன் பதம் எனக்கு தந்தனன். ஆச்சரியமான பாட்டு அது, பகவானோட ஆட்டோபயோகிராஃபி. ரமண பகவான் சொல்கிறார், அண்ணாமலையார் என்ன பண்ணினார் அப்படின்னாக்கா, திருச்சுழியில் வந்து அழகம்மைக்கும் சுந்தரமையருக்கும் நான் பிள்ளையாக பிறந்தேன், எப்படி போய் அவளுக்கு பிள்ளையாக பிறந்தேன்னாக்கா, அவள் அவ்வளவு தபஸ் பண்ணினா அப்படின்னு. பகவான் சொல்கிறாருன்னா அவள் தபஸ் பண்ணியிருக்கணும் இல்லையா, எவ்வளவு ஜென்மாவில் தபஸ் பண்ணியிருக்காளோ. பகவானே சொல்கிறது, புவிக்குள் பொங்கிடும் புவிச்சொற் புங்கவன் சுழிக்குள் சுந்தரன் தவர்க்கு சுந்தரன் சதிக்கு உற்பன்னன். அது தன்னை பற்றி சொல்லிக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக அந்த பாட்டை எழுதியிருக்கு பகவான். வாயில் ஆடின்னு இருக்கிற பல்லு ரெண்டு இருந்தால் கீழே விழுந்துடும், ரொம்ப கஷ்டமாக எழுதியிருக்கேன் அந்த பாட்டை. ஒட்டக்கூத்தரோட ஒரு பாட்டை தான் அதுக்கு அது தகுந்தபடி பண்ணிண்டு ரொம்ப கஷ்டமாக அந்த பாடலை பண்ணியிருக்கு. அது படிக்கிறதுக்கே அது எங்கள் தத்தா புத்தா தத்தா புத்தான் இருக்கும். புவிக்குள் பொங்கிடும் புவிச்சொற் புங்கவன் சுழிக்குள் சுந்தரன் தவர்க்கு சுந்தரன் தபஸ்வியான் சுந்தரம் சதிக்கு உற்பன்னன் தலத்தில் துன்புறும். இந்த சம்சாரத்தில் வந்து கஷ்டப்பட்டு தவிக்கிற இந்த ஜீவனுக்கு துஞ்சிடும் படிக்கு அப்படின்னா காப்பாத்துறதுக்கு, சம்சாரத்திலேருந்து கரையேறத்துறதுக்கு தன்மயம் தழைக்க சின்மயம் செழிக்க. அந்த ஆத்மானுபவம் தழைக்க அப்படின்னா அந்த ஃப்ளரிஷ் ஆகிறதுக்கு, சின்மயம் செழிக்க அந்த ஸ்வரூபானுபவம் நல்லா செழிப்பா, அந்த ஆத்மனிஷ்ட ஜீவன் முக்தி ஆத்மானுபவம் ஹிருதயத்தில் செழிப்பா வர, தன் பதம் எனக்கு தந்தனன் அப்படிங்கிற. அந்த அருணாச்சலேஸ்வரர் தன் பதம் எனக்கு தந்தனன். அது முடிக்கிற போது சொல்றார், ரொம்ப அழகா என் அம்மாவும் அப்பாவுமா இருந்து பார்த்துண்டு நான் சம்சாரத்தில் விழறதுக்கு முன்னாடியே என் மனசை இழுத்து தன் ஸ்வரூபத்தில் இருத்தி என்னை பூர்ணம் பண்ணின கருணையை நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது. லாஸ்ட்ல பார்த்தா என்னோ செல்ஃப் என்கொயரி மெடிடேஷன் யோகா என்னெல்லாமோ சொல்றோம், அடைஞ்சு பார்த்தா தெரியும் ஒன்றும் நம்ம ஒன்றும் பண்ணலை, நம்ம தபஸும் பண்ணலை, நம்ம யோகாவும் பண்ணலை, நம்ம செல்ஃப் என்கொயரியும் பண்ணலை, நம்ம சாதனையும் பண்ணலை. நானேயோ தபம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன், தேனாயின் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான், ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே. நான் ஒன்றும் தபஸ் பண்ணலை, அந்த பரமேஸ்வரன் தானாகவே வந்து உள்ள பூந்து ஊடுருவி பாஞ்சு எனக்கு வைராக்கியத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்து பக்தியை கொடுத்து நான் சாதனை பண்ணுற மாதிரியெல்லாம் வேஷம் போட வச்சு சித்தனானா மாதிரி ஒரு வேஷம் போட வைக்கிறான் பகவான். சொல்கிற அம்மையும் அப்பனுமாயனை அப்படின்னா தாயினுள் அன்பு வைத்தான் தந்தையுள் அறிவு வைத்தார் அப்படின்னு வைத்த பதிகம் முருகனார் சுவாமி பாடியிருக்கார். தாயினுள் அன்பு வைத்தார் தந்தையுள் அறிவு வைத்தார் அப்படின்னா அந்த அறிவும் அன்பும் ஞானமும் பக்தியும் டிசிப்ளினும் ப்ரொடெக்ஷனும் எல்லாமா சேர்ந்து அந்த ஈஸ்வரன் பின்னால் இருந்து இந்த ஜீவனை பக்குவமாக்கி மாயையில் விழாமல் கரையேற்றி அப்புறம் நம்மளையெல்லாம் ஏன் மாயையில் விடுறான்னா நம்ம கேட்கறதுனால குழந்தை எனக்கு விளையாட போகணும் விளையாட போகணும்னா விளையாட போடுவோம். அப்புறம் கொஞ்ச நாள் ஆனால் தானே இழுத்துன்னு வந்து தன் மடியில் வச்சுக்கிற மாதிரி அந்த ப்ரொடெக்டிவ் ஃபோர்ஸ் அந்த கிருபாசக்தி அந்த அருள் சக்தி என்ன பண்ணுறது இவனோட தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணி குற்றமுற்று அறுத்து என்னை குணமாய் பணித்து ஆள் குரு உருவாய் ஒளிர் அருணாச்சலா. அக்ஷரமணமாலைங்கிறது உள்ளது நாற்பதுக்கு வியாக்கியானம். உள்ளது நாற்பது நீங்கள் செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னாக்கா அது ஏதோ சயின்ஸ் மாதிரி இருக்கும், கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த அக்ஷரமண மாலையில் போட்டு அக்ஷரமண மாலை ஏதோ பக்தி மாதிரி ஞானத்திலேருந்து பிரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்படி உள்ள போட்டு பாருங்கோ உள்ளது நாற்பதுக்கு கமெண்ட்ரி அதில் இருக்கு. குற்றம் முற்று அறுத்து எனக்குள்ள என்னென்ன தோஷங்கள் இருக்கோ அது கொஞ்சம் கூட மிஞ்சாமல், ஏன்னா கொஞ்சம் மிஞ்சினா அது கூட கஷ்டப்படுத்தும், அந்த பூர்ண அனுபவத்தை கொடுக்காது. மிஞ்சிடு கெஞ்சிடும் கொஞ்ச வரிவனியான் வஞ்சியாது அருளினை அருணாச்சல அப்படின்னு. இந்த அருணாச்சல அக்ஷரமண மாலையெல்லாம் நமக்குள்ளேயே அந்தரியாமியாக இருக்கிற ஆத்மா கிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் தனியாக பாடி பாருங்கோ, அதுவே தியானம். வெளியில் ஒரு அருணாச்சலத்தை மாத்திரம்னா நம்ம இங்கேருந்து வெளியில் போனால் போயிடும். நம்ம அந்தரியாமிகிட்டே சொல்கிறோம் என்னோடய குற்றத்தை எல்லாம் நீக்கம் பண்ணி என்னோடய தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணி குணமாய்ப்பணித்தாள் அப்படின்னா என்னை ஸ்வரூப ஆத்மஸ்வரூபமாகவே பண்ணி உன்னோட ஸ்வரூபமாகவே பண்ணி நீ இரு குரு உருவாய். அதான் குரு அந்தரியாமியான குருவாக இருக்கிற அருணாச்சலா உன்னோட வேலை அங்கே தான் முடியும். அப்படி அந்த கிருபையோட வேலை இருக்கோ இல்லையோ அந்த கிருபையை கிளம்பினா அந்த கிருபை தான் குரு, கிருபை தான் ஈஸ்வரன், கிருபை தான் ஈஸ்வர சக்தி, கிருபை தான் ஞானம். அதுவே பூர்ணம் பண்ணி நம்மளை பூர்ண நிலையில இருத்தி அபிஷேகம் பண்ணிவிடும். பூர்ணாபிஷேகம்னு சொல்லுவா தாந்திரிகர்கள். அந்த பூர்ணாபிஷேகம் உள்ளே இருக்கிற அந்தர்யாமி பண்ணுறது. அந்த அந்தர்யாமி வித்தியை தான் பிரம்ம வித்தியங்கிறது. அந்த அந்தர்யாமி தான் ஈஸ்வரன், அந்தர்யாமி தான் குரு, அந்தர்யாமி தான் பகவான், அந்தர்யாமி தான் ஜீவன், அந்தர்யாமி தான் ஆத்மா, அந்தர்யாமி தான் அஞ்ஞான நிலையில் அகங்காரமாகவும் மனசாகவும் இந்திரியங்களாகவும் சரீரமாகவும் எல்லாம் தோன்றுறது. அந்த அந்தர்யாமியை தொட்டு உணர்ந்தா நம்ம சாதனை ஒரு புது டைரக்ஷனுக்கு போச்சு. அது வரைக்கும் நாம் ஜபம் பண்ணுறது சாதனை பண்ணுறது செல்ஃப் என்குயரி பண்ணுறது எல்லாமே பிளெயின் ரன்வேல ஓடுற மாதிரி தான். அந்த அந்தர்யாமியை தொட்டா தான் டேக் ஆஃப் ஆச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் ரன்வேல தான் ஓடின் இருக்கும். அந்த டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி ஓடுற மாதிரி தான் அந்த உள்ளே இருக்கிற வஸ்து கிருப்பைங்கிற அந்த ஸ்ட்ரீமை தொட்டு கொடுத்தானா டேக் ஆஃப் ஆன பிளேன் மாதிரி. அதுதான் அக்ஷரமண மாலையில் பார்க்குறோம், நாம பதிகத்துல எல்லாம் பார்க்குறோம். தொடர்ந்து நாளைக்கு பார்ப்போம். ஊனாதல் கான் ஞாபகம் வச்சுண்டு உள்ள போகணும். யதோ மம ஆத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சிதஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா.